வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீருகபுங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மசாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சஞ்சரயேதேசிகேந்திரம் தேவாதிநாதகமலாவ்ரதநேஜபூர்வாந்தீப்தாந்தராம் வகுணபூஷணநாதமுக்யைஃ ராமானுஜப்ரபிருதிபிஃ பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் ப்ரபத்யே. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீவிஷ்ணுச்சித்தபதபங்கஜசங்கமாய சேதோ மம ஸ்பிருஹயதே கிமதஃபரேண நோசேன்மமாபி யதிசேகர பாரதீநாம் பாவஃ கதம் பவிதுமர்ஹதி வாக்விதேயா. பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே உபய வேதாந்த சம்பிரதாயத்திலே உத்தரோத்தரம் உயர்ந்த ஆச்சாரியர்கள் அவதரித்து கொண்டிருந்தார்கள். பாஷ்யக்கார பர்யந்தமாக நம் ஆச்சாரிய பரம்பரையை அனுபவித்து மேற்கொண்டு பாஷ்யக்காரருக்கு கீழ்கிளையாக அவதரித்த நம்முடைய மிக பெருமை வாய்ந்த ஆச்சாரியர்களை அனுபவிக்க ஆரம்பித்தோம். பாஷ்யக்காரருக்கு கீழ்கிளையாக பல பல ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காரராலேயே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 74 சிம்ஹாசனாதிபதிகள் என்று பார்த்தோம். நல்ல சிம்மம் போலே நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் ஞானிகளை ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிச்சிருந்தார். அதிலேயும் முக்கியமாக 4 பேரை விசேஷமாக கௌரவிச்சிருந்தார். ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்றும் சேர்த்து விசேஷமாக கௌரவிச்சிருந்தார். மற்றவாளெல்லாம் சிம்ஹாசனாதிபதிகள், இவா 4 பேர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள். அந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்றால் 4 பேர். அந்த 4 திருநாமங்களை முன்னே பார்த்தோம். ஸ்ரீ திருக்குறைபிரான் பிள்ளான், ஸ்ரீ கிடாம்பி ஆச்சான், ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான், முதலி ஆண்டான் என்கிறதான 4 உத்தமமான ஆச்சாரியர்கள். இவர்கள் 4 தவிரவும் கூட மிக்க பிரதானமானவர்கள் ஸ்ரீ எம்பார் கூரத்தாழ்வான் முதலிய மகான்கள். இன்னும் மற்றும் அநேகம் சிஷ்யர்கள் பாஷ்யக்காரருக்கு. தமக்கு பிற்காலத்திலே இந்த சம்பிரதாயம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் சொல்லுவா. வீரநாராயணபுரம் ஏரியிலே 74 பெரிய மதகுகள் உண்டு. ஏரி மழைக்காலத்திலே அத்தியுதமாக நிறைந்துவிடும். அது நிறைந்தால் அந்த தீர்த்தம் வடிகால் வழியாக 74 கண்மாய்கள் வழியாக பாய்ந்து சோழ தேசமெல்லாம் எப்படி வாழ்விக்குமோ அதுபோல இந்த சிம்மா நம்ம வைஷ்ணவமானது தேசமெல்லாம் வாழ்விக்க வேண்டும் என்று 74 சிம்மாசனாதிபதிகளை உருவாக்கி இருந்தார் என்று. அதில் இந்த 4 ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதிகளிலே புல்லான், ஆச்சான், நடாதூர் ஆழ்வான் என்கிற இந்த 3 மகான்கள் உத்தம ஆச்சாரியர்களுடைய கீழ்கிளையாக எல்லாரும் ஆச்சாரியர்களாக சுவாமி தேசிகனிடத்திலே வந்து இந்த பரம்பரை முடிஞ்சது. சுவாமி தேசிகனிடமிருந்து தேசிக சம்பிரதாயம் என்று நமக்கு வந்திருக்கிறது. ஆக ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதிகளிலேயே 3 ஆச்சாரியர்களுடையதான அந்த சிஷ்ய பரம்பரை எல்லாம் திரண்டு சுவாமி தேசிகனிடத்திலே வந்துவிட்டது என்றதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இந்த சம்பிரதாயம் இப்பொழுது நாம் அறிந்த ரீதியிலே வடகலை சம்பிரதாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. பாஷ்யக்காரருடைய 74 சிம்ஹாசனாதிபதிகளிலே மிக முக்கியவர்களாக பாஷ்யக்காரர்களையே ஏற்படுத்தப்பட்ட 4 சிம்ஹாசனாதிபதிகளிலே புல்லான், ஆச்சான், நடாதுராழ்வான் என்கிற 3 சிம்ஹாசனாதிபதிகளுடையதான சிஷ்ய பரம்பரை ஸ்ரீ தேசிகனிடத்திலே வந்து குவிந்து ஸ்ரீ தேசிகன் நமக்கு பிரதமாச்சாரியராக தேசிக சம்பிரதாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. இதை இப்பொழுது நாம் வடகல சம்பிரதாயம்னு சொல்றோம். அதனாலே பாஷ்யக்காரருடைய முக்கிய சிஷ்யாருடைய பரம்பரை நம்முடைய வடகலை சம்பிரதாயம் தான்றது இந்த ஒரு கணக்கினாலே பார்த்துக்கலாம். முதலையாண்டானுடைய பரம்பரை இப்பொழுது அநேகமாக தென்கலை சம்பிரதாயமாகத்தான் இருக்கு. பாஷ்யக்காரருக்கு பிறகு இப்படி சம்பிரதாயம் பிரிய தொடங்கிது. ஆனால் அதுக்காக திருமண் என்று சொல்லும்படியான வடகலை திருமண் என்றும் தென்கலை திருமண் என்றும் சொல்லும்படியானதான இந்த பிரிவு சுவாமி தேசிகன் நாள் வரையிலும் கூட பிரிவு ஏற்படவில்லை என்றுதான் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இதற்கு பின்னாலும் கூட மணவாளி மாமுனிகள் ஆச்சாரியராக இந்த காலத்திலும் கூட இந்த வடகலை தென்கலை என்ற திருமண் பிரிவு ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஏன்னா இவாளுடைய கிரந்தங்களிலே எங்கேயுமே இந்த வடகலை திருமண் என்னும் தெங்கலை திருமண் என்னும் ஒரு பிரஸ்தாபமே கிடையாது. எது இப்பொழுது ரொம்ப முக்கியமாக ரொம்ப பாமரர்களும் பண்டிதர்களும் கூட ரொம்ப பேசுகிறாளோ இந்த திருமணம் பற்றி அந்த காலத்திலே பேச்சே இல்லைன்னு சொன்னால் அப்பொழுது அங்கே அந்த திருமண்களே இல்லைன்னு அர்த்தம். திருமண்களே இல்லைன்னா ஒரு திருமணம் இல்லைன்னு அர்த்தமும் கிடையாது, அதில் இரண்டாவது திருமண் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இருந்தது ஒரு திருமண் தான். அந்த திருமணை பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகனுடைய சச்சரித்திர ரக்ஷையங்கிறதான உயர்ந்த கிரந்தத்திலே திருமண் இட்டுக்கொள்வது தான் வைஷ்ணவாளுடையதான ஒரு முக்கியமான ஆச்சாரம் என்பதை நிரூபிக்க வேண்டி சுவாமி தேசிகன் அங்கே வடகலை திருமணை மட்டும்தான் எடுத்து நிரூபிக்கிறாரே ஒழிய மற்றபடி நிரூபணம் ஆக முடியாது. ரொம்ப சாஸ்திரியம் அல்லாதது, சாஸ்திரத்திலேயும் கூட உத்தமமான பரமகாந்திகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய திருமண்கள் அல்லாத திருமண்கள் என்றெல்லாம் பிரித்து காட்டி பல திருமண்களை தள்ளுறார். பலவிதமான ஊர்தபுன்றங்கள் நெத்திக்கிட்டு கொள்ள வேண்டிய பலவிதமான ஊர்தபுன்றங்களை எல்லாம் இதெல்லாம் பரமகாந்தி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தகாது என்று தள்ளுகிறார். அப்படி தள்ளும் போது கூட அப்போது கூட தென்கல திருமணம் பற்றி ஒன்றும் பிரஸ்தாபமே இல்லை. ஏன் இல்லைன்னா அப்படி ஒரு திருமண் இருந்ததாக ஒரு அடையாளம் கூட அப்போது இல்லைன்றதுனால. ஆக இந்த திருமண் என்றதான இந்த பிரிவு பின்னால் மணவாள மாமுனிகள் காலத்திலேயும் இதை பற்றி எந்த வித்தியாசமான பேச்சும் இல்லாததுனால வடகலை திருமண் என்பது மணவாள மாமுனிகள் காலம் வரையிலும் இருந்திருக்கிறது, அது மட்டும்தான் இருந்திருக்கிறது என்பது நாம் கிரந்தங்களை கொண்டு ஆராயும் போது பெரியவாளுடைய ஸ்ரீ சூக்திகளை பற்றி விசாரிக்கும் போது பேதமே இல்லாமல் ஒரே திருமணாக இருந்தது என்பதை ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுண்டு. அதிலேயும் சுவாமி தேசிகன் நாம் இப்போது சொல்லக்கூடியதான இந்த வடகலை திருமண் என்பதை தான் பல பிரகாரங்களினாலே நிலைநாட்டுகிறாரங்க. அது நிலைநாட்டும் போது பல திருமண்களை தள்ளறார் சச்சரித்திர ரக்ஷையில். அந்த தள்ளும் போது கூட இந்த சூலபுன்றம் என்று இந்த சொல்லும்படியான இந்த திருமண பத்தி சொல்லும் போது இது வைஷ்ணவால் தரிச்சென்றிருக்கிற திருமணாக சொல்லி தள்ளல, அது சூலமுண்டரம் கூடாதுன்னு தான் தள்ளுறார். அதனால இந்த திருமண் விசாரம் என்பது பின்னால் ஏற்பட்டது. ஆனால் நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறது பாஷ்யக்காரருக்கு பிறகு வந்த சிஷ்ய பரம்பரைகளிலே ஏற்பட்ட பிரிவுகளினாலே சம்பிரதாயம் பிரிந்து போனது எப்பொழுது எதனால் என்ற விஷயத்தை தெரிஞ்சிட்டோமானா நாம் நம்ம சம்பிரதாயம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பிரிஞ்ச சம்பிரதாயத்தை பற்றி பேசும்போது அந்த பிரிவினையிலே சில காரணங்கள் சில பேருக்கு மனசுக்கு பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் யாருடைய மனசையும் பாதிப்பதற்காக நமக்கு சொல்லணும்னு எண்ணம் கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன முக்கியமான கொள்கைகள் வச்சுருக்கோம், எதனாலே நம்முடைய சம்பிரதாயம் உயர்ந்தது, தேசிக சம்பிரதாயம் ஏன் ஏற்ற முடியுது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில வித்தியாசங்கள் என்ன ஏற்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு தான் இந்த மேற்கொண்டு சொல்லப்போகின்ற உபன்யாசங்களுடைய நோக்கு. பாஷ்யக்காரருடைய சொந்த ஒன்று விட்ட தம்பி ஸ்ரீ எம்பார், ஸ்ரீ எம்பார கோவிந்தஜியர் என்று கூட பின்னால் பாஷ்யக்காரரே திருத்தி ஆட்கொண்டார். திருமலை நம்பிகளை அனுப்பி அந்த கோவிந்தன் என்கிற தன்னுடையதான ஒன்று விட்ட தம்பி யாதவ பிரகாசருடைய வசத்தில் ஈடுபட்டு அவர் பெரிய சைவ ஆச்சாரியராகி காளஹஸ்தி முதலான க்ஷேத்திரங்களே சிவ பூஜையெல்லாம் செய்து கொண்டு பெரிய சிவ பட்டாச்சாராக இருந்தார். அவரை திருமலை நம்பிகளை அனுப்பி பாஷ்யக்காரர் திருத்தினார். திருமலை நம்பிகளுக்கு எம்பாரும் மருமான் தான். இப்படி பாஷ்யக்கார் எப்படி மருமானோ அதே போல எம்பாரும் மருமான் தான். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம் பெருமானுக்கல்லால் பூவும் பூஷனையும் தகுமே என்று இந்த நம்மாழ்வார் ஸ்ரீ சூக்தியை அவருடைய திருச்செவிபட இத பாசுரத்தை பாடி அர்த்தம் சொல்லி அவரை திருத்த வேணும் என்று திருமலை நம்பிகளுக்கு பாஷ்யக்காரர் பிரார்த்தித்தார். திருமலை நம்பிகள் இந்த பாசுரத்தை கொண்டு எம்பாரை திருத்தினார் என்பது ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். மீண்டும் திரும்பி வந்துவிட்டார் எம்பார். தன்னை இப்படி தடுத்து ஆட்கொண்ட தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகளிடத்தில் அச்சஞ்சலமான பக்தியோடைய திருமலையிலே இருந்தார். அவரோடையே கூட இருந்தார். அவர் திருவடிவாரன் தான் எனக்கு தமக்கு எல்லா பிராபியமாக இருந்தார். பாஷ்யக்காரர் திருமலைக்கு எழுந்தருளும் போது அவரை தன்னோடு அனுப்ப வேண்டும் என்று திருமலை நம்பிகளிடத்தில் கேட்டுக்கொண்டார். திருமலை நம்பிகளும் தாரை பார்த்து கொடுத்தாராம், இனிமேல் இந்த வஸ்து உம்முடைய வஸ்து என்று சொல்லி கொடுத்தாராம். ஆச்சாரியர் நியமனம் என்று சொல்லி எம்பார் மீண்டும் ராமானுஜரிடத்திலே அவருடைய திருவடி வஸ்து தான் என்பதாக தான் அதை அபிமானித்து ரொம்ப பக்தியோடே பாஷ்யக்காரரிடத்திலே வந்துவிட்டார் என்று சொல்லுவார். இது பிரசித்தமான சரித்திரம். பின்னால் பாஷ்யக்காரர் எம்பாருக்கு வேண்டிய சகல விஷயங்களையும் உபதேசித்து அவரை உயர்ந்த எம்பெருமானார் என்று சொல்ல வேண்டிய திருநாமத்திலே முதலிலே இருக்கிற எழுத்து கடைசியிலே இருக்கிற எழுத்து இரண்டையும் சேர்த்து எம்பார் என்பதாக திருநாமம் சாத்தினார் என்று தனக்கு அநேகமாக சமானவானார் என்று எம்பெருமானாரே திருவள்ளப்பட்டார் என்று சொல்வதுண்டு. அதனால அப்படி உயர்ந்த ஆச்சாரியராக எம்பார் எழுந்தருளிருந்தார். பாஷ்யக்கார் திருவடிவாரத்திலேயே எல்லாம் என்று அர்ப்பணித்து கொண்டிருந்தார். அப்படி அந்த எம்பார் எழுந்தருளிருக்கிற காலத்திலே எம்பாருடைய ஒரு அபிமானம் கூரத்தாழ்வாருக்கு பட்டர் குழந்தை குமாரர் பிறந்தபோது அந்த குழந்தைய பிறந்த உடனேயே அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து ஆகா நம் கூரத்தாழ்வானுக்கு வெகு நாள் கழித்து ரங்கநாதனுடைய மகாபிரசாதத்தினாலே குழந்தை பிறந்திருக்கான், இவ்வளவு வார்த்தக்கியம் இவ்வளவு கிழத்தகையிலே கூரத்தாழ்வானுக்கு குழந்தை பிறந்திருக்கார், அவருக்கு நெடுநாள் குழந்தை பிறக்கலையேன்னு எல்லாரும் ரொம்ப பாரிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து எம்பெருமானாரிடத்திலே காண்பிப்பதற்காக ஓடி வந்தார் எம்பார். அது எடுத்துட்டு வரைச்சு எல்லாம் இவா ஸ்ரீ வைஷ்ணவ ரசம் ஊதினமா இல்லையா, அதனால அந்த குழந்தைய எடுத்துன்னு வரைச்சே பெருமாள் இந்த குழந்தைய காப்பாற்றணும், ரக்ஷையா என்னைக்கும் இருக்கணும் இந்த குழந்தைக்கு என்று இந்த குழந்தைக்கு ஒன்றும் நோவு நொடி வரவில்லாம ரொம்ப வைஷ்ணவ குழந்தையா இருக்கணும்ன்ற ஆசையிலே அதை துவயத்தை சொல்லிண்டே வந்தார் அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து. பாஷ்யக்காரர்களிடத்திலே காட்டுவதற்கு. பாஷ்யக்காரர்களிடத்திலே காட்டும்போது பாஷ்யக்காரர் கேட்டாராம், எந்த இந்த குழந்தை ஒரு துவய வாசனை அடிக்கிறதே அப்படின்னாராம். என்ன ஆச்சரியம் பாருங்கோ, அது துவயத்துக்கு இவ்வளோ வாசனை உண்டுன்னு தெரிஞ்சிருக்கு. அது எம்பாரு சொன்னால் அந்த துவயா வாசனை வரும்னு அதை பாஷ்யக்காரர் ரசித்து கேட்டாராம், துவய வாசனை அடிக்கிறதேன்னு. வரைச்சே இந்த குழந்தைய துவயத்துக்கு ரட்சைக்காக சொல்லிட்டு வந்தேன், துவயத்தேன்னு சொன்னாராம். அப்படியா, இந்த குழந்தைக்கு நீர் தான் ஆச்சாரியராயிருந்து இந்த மேலே மேலே இந்த குழந்தை விருத்திக்கு வரணும் உம்மாலே அப்படின்னு எம்பெருமானார் நியமித்தார் என்பதாக சொல்வார். அதனால தான் கூரத்தாழ்வான் எப்பேற்பட்ட மகாபிராஜ்ஞர் பாஷ்யக்காரருக்கு சமமாக பாஷ்யக்காரருக்குமே ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு பெருந்துணையாக இருந்தவர். அவர் தனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஆச்சாரியனாக இல்லை, பாஷிகாரருடைய நியமனத்தினாலே எம்பாரத்தான் பட்டருக்கு ஆச்சாரியராக கூரத்தாழ்வானும் அங்கே சங்கல்பிச்சு பின்னால் எம்பாருக்கு சிஷ்யர் பட்டர் என்று பட்டருடைய மகாபிரபாவம் கேட்கவானாம். அப்படியே சாக்ஷாத்து தாய ரங்கநாயகி தாயாருடைய திருக்குமாரர் என்றே சொல்லும் அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த மகா வைபவத்தோடு எழுந்துள்ளிருந்தார். பட்டர் பெருமாள் தாயாரோட சக எத்தனையோ சகஜமாக பேசி கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் ஐதிஹியங்கள்ல பார்க்குறோம். எத்தனையோ ஐதிஹியங்கள் ரங்கநாதரோடையும் ரங்கநாயகி தாயாரோடையும் சகஜமாக பேச்சுவார்த்தையே பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு மகான எழுந்தருள் இருந்தார். பட்டரை பற்றி சொல்லும்போது நம்ம திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு ஐதிஹியம் சொல்லியாச்சு. பட்டர் சின்ன குழந்தையா இருக்குச்சு, வீதியில் விளையாடின்னு இருப்பார். அந்த விளையாடிச்சேவும் பெருமாள் விளையாட்டு தான் விளையாடுவார், வேற ஒன்றும் தெரியாது. அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அவர் பெருமாளுக்கு நிறைய சக்கர பொங்கல் அபிஷேகம் பண்ணி அந்த சக்கர பொங்கல் விநியோகம்லாம் பண்ணுற மாதிரி குழந்தை வீதி நடு வீதியிலே விளையாடிட்டு இருக்கான். கோவில் மதில் ஓரத்தில் பாஷிகாரந்த பக்கமாக எழுநேரம் எழுந்த உடனே இந்த குழந்தை சக்கர பொங்கல் விநியோகம் பண்ணுறது. பாஷிகாரர் வந்தவுடனே ஜீயரே இந்தாரம் பிரசாதம் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி முதல் மரியாதை பிரசாதம் ஜீயருக்கு ராமானுஜருக்கு ராமானுஜர் சிரிச்சுட்டே வாங்கிட்டாரான் குழந்தை கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டா. அந்த குழந்தை அந்த பிரசாதம் சுடுறது கமகமான சக்கர பொங்கல் வாசனையே அடிச்சுதான். பட்டர் அது கொடுத்தது பிரசாதம் கிடையாது, நிஜம் பிரசாதம் இல்லை, மண். அந்த சீரகத்து மண்ணை வாரி ஒரு மண்பானையில் வச்சுண்டு இது பிரசாதம்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்து கொடுத்து பாஷிகாரருக்கு ஒரு பாவனா பிரகர்ஷம். நம்ம பெருமாளுக்கு சக்கர பொங்கலானது அபிஷேகம் பண்ணி பரவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறோம்னு நினச்சிருந்த அந்த குழந்தை சக்கர பொங்கல்னு எடுத்து மண்ணை ஒரு பிடி கொடுத்துருந்தேன். அதை வாங்கி கொண்ட பாஷ்யக்காரர் ஆசையாக அந்த குழந்தைய பார்த்து பிரசாதத்தை பார்க்குறாரு. பார்த்தா அந்த பிரசாதம் அப்படியே சக்கர பொங்கல் வாசனையாக அடிச்சுட்டோம். ரங்கநாதருடைய திவ்ய அனுகிரகம், குழந்தை மண் சக்கர பொங்கல்னு மண்ணை நினைச்சா அதை சக்கர பொங்கலாக ஏற்றுக்கிறான் என்பதாக சொல்லுவார். அது மாதிரி திருக்குழந்தை ஆண்டவன் இந்த ஐதிஹியம் சொல்லியாச்சு. நான் இந்த ஐதிஹியத்தை படித்த ஞாபகம் இல்லை எங்கேயும், ஆண்டவன் ஷோக்கு ஆண்டவன் அருளும் போது கேட்ட ஞாபகம் தான். அப்படி அந்த பட்டருடைய மகாத்மியத்தை பெரியவா சொல்றது உண்டு. பட்டர் அவரும் இந்த சரணாகதி மார்க்கத்தை மோதலிச்சு கொண்டு ஆச்சரியமாக உயர்ந்த பிரபந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார், நிறைய கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனுக்கு பட்டரிடத்திலே அபாரமான கௌரவம். அவருடைய ஸ்ரீசூக்திகளெல்லாம் அப்படியே சாட்சாத் பிரமாணமாக எடுத்து ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கிறார் பல இடங்களில். தவபரோஹம காரிஷி தார்மிகை சரணமித்யபி வாச முதைரினம் என்பதாக. தவபரோஹம காரிஷி தார்மிகை சரணமித்யபி வாச முதைரினம். தான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணிருக்கேன் என்பதை இந்த ஸ்ரீசூக்தியினாலே காட்டுறார் பட்டர். பெரியவாள் என்னை உன்னிடத்திலே ஒப்படைச்சா பிரபோ ரங்கநாதா என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் ஒப்படைச்ச போது அடியேன் பிரபோ ரங்கநாதா நீயே சரணம் என்று இந்த வார்த்தையும் சொன்னேன் என்பதாக சொல்லுகிறார். அதனாலே பட்டர் சரணாகதி சம்பிரதாயத்தை தானும் அனுஷ்டிச்சு மற்றவாளுக்கும் உபதேசம் பண்ணிக்கொண்டு அதை கிரந்தங்களினாலும் மோதலித்து கொண்டு இருந்தார் என்பது மிகவும் ஸ்பஷ்டமாக இருக்கு. அந்த பட்டரிடத்திலே பெருமாள் சாதிச்சார். மேல்நாட்டிலாம் அந்த காலத்தில் மைசூர் பிராந்தியம்னு அர்த்தம். இந்த மைசூர் பிராந்தியத்தில் இருக்கிற வேதாந்தி முனியை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும் போய் வாரும்னு சொன்னார் என்பதாக சொல்லுவார். பட்டர் மேல்நாட்டுக்கு போனார். அங்கே போனால் வேதாந்தி முனி என்ற அத்வைதி மகாபிரசித்த பண்டிதர், அவரிடத்திலே வாதம் செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டால் அவர் வரவே மாட்டார். ஏன்னா அவருடைய சிஷ்யாள்ல யாராவது ஒருத்தரை அனுப்பிச்சு வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மகாபண்டிதர், அவரும் அவர் ஏற்படுத்தி வைத்த சிஷ்யாலும் அந்த மாதிரி. அந்த வேதாந்தி முனியை போய் பார்க்க வேணும், வாதத்துக்கு வரும்னா சிஷியால் தான் வராளே ஒழிய அவ வரமாட்டேங்கிறார். அப்போ பார்த்தார் பட்டர், இவரை எப்படி சந்திக்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருக்கு எப்படி பண்டிதாள் அநேகம் சிஷியால் உண்டோ, அது ஐஸ்வர்யம், அமோகமான ஐஸ்வர்யம். பெரிய பிரபுவாகவும் இருந்து மகா பண்டிதராகவும் இருந்து அப்படி ஒரு நெருங்க முடியாத ஒரு ஸ்திதியிலே இருந்தார் அவர். ஏன்னா அவர் நிறைய பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குற வழக்கம், அதனால இவர் தானம் வாங்குற ஏழை பிராமணனாக போய் பட்டார் அவரிடத்துல. தானம் வாங்குற சமயத்தில் நான் இந்த பிக்ஷைக்கெல்லாம் வரல, நான் வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாராம். ஆ என்ன வாதம் போடணும்னு கேட்டார். என்ன வாதம் போடணும்னா எந்த வாதமும் வச்சுக்கலாம்னார். அவரும் அதே சொன்னார், எந்த வாதமும் வச்சுக்கலாம், உமக்கு எந்த கிரந்தம் தெரியுமோ அந்த கிரந்தத்தை வச்சு வாதம் பண்ணலாம்னாராம். அப்படி எனக்கு தெரிஞ்ச கிரந்தத்திலே வாதம் இல்லை, உமக்கு தெரிஞ்ச எந்த கிரந்தத்திலையும் வாதம் பண்ணலாம்னாராம் வேதாந்தி முனி. பட்டர் ஆஹா, திருநெடுந்தாண்டகம்னு ஒரு சாஸ்திரம் தமிழிலே அங்கே ஆழ்வார் பண்ணியிருக்கார், அதிலே வாதம் வச்சுக்கலாம்னு சொன்னாராம். ஆஹான்னு ஆரம்பித்தார். அதில் முதல் ரெண்டு பாசுரம், மின்னுருவாயி முன்னுருவில் வேதம் நான்காய் உளக்கொழியாயி முளைத்தெழுந்த திங்கள் தானாயி என்றுதான முதல் பாசுரம். ரெண்டாவது பாசுரத்திலே, பாருருவி நீரெறி கால் விசும்புவாகி பல்வேறு சமயமுமாயி பறந்து நின்ன ஏருருவில் மூவருமே என நின்ன இமயவருதம் திருவுருவேரெண்ணும் போது ஓருருகம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்று மாகடல் உருவம் ஒத்து நின்ற மூருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவம் தானே. இரண்டாவது பாசுரம், இந்த ரெண்டு பாசுரத்தை வச்சு பல மணி நேரம் வியாக்கியானம் பண்ணி தர்க்கங்கள்லாம் பண்ணி அத்வைதம் மொத்தம் தப்பு, விசிஷ்டாத்வைதம் தான் மொத்தம் சத்தியமான சம்பிரதாயம்னு நிரூபிச்சு காட்டினார். அப்படியே உருகி போய் இப்பேற்பட்ட மகான் நம்ம திருத்தி ஆட்கொள்ள வந்தாரே என்று சொல்லி அத்வைதத்தை பரிபூர்ணமாக சன்னியாசம் பண்ணிவிட்டு பட்டருடைய திருவடிகளே கதறிக்கொண்டு ஆசிரியிச்சார். அவரைத்தான் பின்னால் நஞ்சியர் என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருக்கு பிறகு எம்பார் என்ற மகான், எம்பாருக்கு பிறகு பட்டர் என்கிற ஆச்சரியமான மகான். அந்த பட்டருக்கு நஞ்சியர் என்கிறதான இப்படி உத்தமமான ஒரு ஆச்சாரியர் சிஷ்யராக நம்ம பட்டருடைய சிஷ்யர் ஏற்பட்டார் அமைஞ்சார் என்று இப்படி ஆச்சாரிய பரம்பரையிலே சொல்லுவதுண்டு. இப்படி ஒரு ஆச்சாரிய பரம்பரை உருவாகிட்டு வந்தது. அதில் பட்டருடையதான பிரவச்சன சாமர்த்தியம் அத்தியாச்சரியமாய், எப்படி பாஷ்யக்காரருடைய பிரவச்சனம் என்னால் எத்தனை பேர் வேணாலும் ஈர்க்குமோ, 100 பேர் என்ன 1000 பேர் என்ன இருக்கும், அது மாதிரி பட்டருடைய பிரவச்சன சாமர்த்தியம் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்ததுனாலே 100 பேர் 1000 பேராக இழுக்கக்கூடிய ஈர்க்கக்கூடியதான பிரபாவத்தோடே பட்டர் எழுந்தொழுந்தார். அதனாலே பட்டருடைய சிஷ்யர்களும் அநேகம் பேர் உண்டு. ஆனால் எல்லாரிடலையும் ரொம்ப முக்கியமானவா பெரிய ஜீயர்னு ஒருத்தரும் நஞ்சியர்னு ஒருத்தரும் 2 பேர்கள். அதிலே நஞ்சியருடைய பிரபாவம் அபாரமாக இருந்தது. நஞ்சியருக்கு ஒரு சிஷ்யர், அவரை வரதர்னு சொல்லுவா, அவர் பின்னால் அவருக்கு நம்பிள்ளை என்ற பெயர் ஏற்பட்டது. நஞ்சியர் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணினார். அது வியாக்கியானம் பண்ணினா அதை அப்பெல்லாம் ஒரு பிரதி என்றால் இன்னொரு இரண்டாம் பிரதி பட்டோலை பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமம் இல்லையா, எழுதி எழுதித்தானே கொடுக்கணும். அதே எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரதியை என்ன பண்ணார், அந்த தன்னுடைய தன்னிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்த நம்பிள்ளை என்கிற, அவருக்கு அப்போது நம்பிள்ளைன்னு பேர் இல்லை, வரதர்னு தான் பேர், அவரிடத்திலே கொடுத்து இதை காப்பி எடுத்துட்டு வரணும்னு சொன்னார், பிரதி எடுக்கணும்னு சொன்னார். ஆட்டம்னு எடுத்துட்டு போனார். அவருக்கு ஆத்துக்கு அக்கறையிலே, காவேரிக்கு அக்கறையிலே கிராமம், அதனால அங்கே போகும்போது நடுவிலே காவேரியில வெள்ளம் வந்து எடுத்துட்டு போன சுவடி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுத்து. ஆக எழுதின ஒரே வியாக்கியானம் 9000 படி, அதையும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுத்து. ஆச்சாரியனிடத்திலே காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு போய் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும். ஆச்சாரியிடத்திலே அவ்வளவு ஒரு தெய்வ விசுவாசத்தோடைய பக்தியோடு இருக்கிறவாளுக்கு இந்த வார்த்தை சொல்றதுன்றது அப்படியே பிராணமே போயிடும், அவ்வளவு ரொம்ப நடுக்கமான விஷயம். இருந்தாலும் அவர் அவரிடத்துல கேட்ட விஷயம்தானே என்று சொல்லி அவர் கேட்ட விஷயங்களை அப்படியே பட்டோலப்படுத்தி அதை என்று எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சு விஷயத்தை சொல்லிவிட்டார். ஆச்சாரியன் கொடுத்தது அடிச்சுட்டு போயிடுத்து, இருந்தாலும் ஆச்சாரிய சாதிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுண்டு அப்படியே திருவாய்மொழிக்கு பூரா வியாக்கியானம் எழுதி எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்தாராம். அதை பார்த்து அதை கடாட்சிச்சார் நஞ்சியர். நஞ்சியருடைய அவர் அந்த கிரந்தம் அது அவர் சாதிச்சபடியே தான் இருந்தது, அது ஒன்றும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. அது கேட்டுட்டு இதுவே இருக்கட்டும், அதனால என்ன நான் சாதிச்சபடி தானே இருக்கு, இதுவும் அப்படியே இருக்கட்டும், இதுவே போறோம், இதுவே என்னுடைய வியாக்கியானம்னு பேர் வச்சு நஞ்சியர் வியாக்கியானம்னு சொல்லிடலாம்னு உத்தரவு கொடுத்துட்டார். அப்படி அந்த சிஷியரிடத்திலே ரொம்ப பரிவோடு அவர் இவர் நம்ம பிள்ளை போல அப்படின்னு சொல்லாராம். அதனாலே அவருக்கு நம் பிள்ளைன்னு திருநாமம் ஏற்பட்டதாக சொல்றாராம். நஞ்சியருடைய ஸ்ரீ சூக்திகளிலேயும் சுவாமி தேசிகனுக்கு அபாரமான கௌரவம். எப்படி பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தி பெட்டர் ஸ்ரீ சூக்தின்னா விசேஷம்னு சொல்லாமோ அதே போல நஞ்சியர் இடத்துல வேணா நஞ்சியர் அவ்வளவு பிராமாணிகர். அவர் இருந்தது எப்படி எம்பார் சைவராக இருந்து திருந்தி வந்தாலும் அவரிடத்திலே சுவாமி தேசிகனுக்கு எப்படி பாஷ்யகாரரிடத்திலே போலேயே கௌரவமோ அதே போல நஞ்சியர் அத்வைத்தியாக இருந்து திருந்தி வந்து சேர்ந்தாலும் அவரிடத்திலேயும் பட்டருக்கு ரொம்ப உயர்ந்த சிஷ்யர் என்று சொல்லலாம்படி எழுந்துருளிருந்து கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாததான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக பின்னால் பட்டருக்கு பிறகு நஞ்சியரும் ஒரு கிளையிலே அவர் உயர்ந்த ஆச்சாரியராக இருந்தார் பாஷ்யகாருடைய கீழ்கிளைகளிலே. அந்த மாதிரி நஞ்சியரிடத்திலே ஸ்ரீ நஞ்சியர் ஸ்ரீ சூக்திகளை கூட பாஷ்ய சுவாமி தேசிகன் ரகசியத்திரைய சாரத்திலே ஒரு இடத்துல எடுத்து பிரமாணமாகவே எடுத்து காட்டுறார் அவர். அதுவும் நஞ்சியர் அருள் செய்த ஸ்ரீசூக்த பாஷ்யம் அந்த விஷயத்துல என்ன எம்பெருமானை சொன்னவிடமெல்லாம் பிராட்டியை சொல்லித்தாம் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் ஆச்சான் பக்கலிலே கேட்டு என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லச்சே நஞ்சியருடைய ஸ்ரீ சூக்திகள் எடுக்கிறார். இப்படி நஞ்சியர் பெரிய ஆச்சாரியராக இருந்தார். அவர் நஞ்சியருக்கு நம்பிள்ளை என்கிறார். அவரும் பட்டரை போலவே பிரவச்சனம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணிட்டு இருந்தார். இப்படி இந்த இப்ப நான் முன்னே சொன்னவேன் அவர் சிஷு வைஷ்ணவால வைஷ்ணவத்துவத்தை விட்டு வெளிப்போக விடாம எல்லாரும் வைஷ்ணவம் வைஷ்ணவம்னு உத்தரோத்தரம் ஆசைப்படும்படியா இன்னும் ஆயிரம் பேர் சேரும்படியாக ஒரு பக்கம் புள்ளானுடைய சிஷ்ய பரம்பரை புள்ளானுடைய ஆச்சாருடைய சிஷ்ய பரம்பரை ஆழ்வாருனுடைய நடாதூர் ஆழ்வாருடைய முதலையாண்டானுடைய சிஷ்ய பரம்பரை எம்பாருடைய சிஷ்ய பரம்பரை என்று இப்படி வளர்ந்து கொண்டு வந்ததுல காலப்போக்கிலே சில வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஏன்னா உபதேசத்தை கேட்டது கேட்டபடியே எல்லாரும் சொல்லிவிடுவான்னு சொல்ல முடியாது. அவளுக்கும் சில விசேஷ அபிப்பிராயங்கள்லாம் வரலாம். அந்த ரீதியில விசேஷ அபிப்பிராயங்கள் ஏற்பட்டு அபிப்பிராய வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சு கொடுத்து அதுல வித்தியாசம் வர ஆரம்பிச்சதுல அது பாஷ்யக்காரர் என்ன திருவுள்ளப்பட்டார் என்றதை அப்படியே காப்பாத்தி கொஞ்சமும் வித்தியாசப்படாம அதை அப்படியே கொண்டு வந்து சுவாமி தேசிகனிடத்திலே சமர்ப்பிச்சு சுவாமி தேசிகன் அதையும் ரொம்ப விசேஷமா பரிபாலிச்சு இன்றளவும் நமக்கு விசேஷமான தேசிய சம்பிரதாயமாக கொடுத்துருக்காரு. ஆனால் இருந்தாலும் பாஷ்யக்காரர் எந்த சரணாகதியைத்தான் நமக்கு உபாயமாக நம்முடைய சம்பிரதாயத்தையே சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயம்னு பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர் நம்மாழ்வார்தான் சொல்லி பிரபத்தின்னா என்னன்னு சொல்லி பிரபத்தி எப்படி பண்ணணும்னு சொல்லி யார் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் புஸ்தகமாக பிரமாதமாக எழுதி எல்லாருக்கும் விசாரம் பண்றதுக்குன்னு அளவு பண்ணாம அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ரகசியமா உபதேசம் பண்ணி வச்சு அது ரகசியமாகவே நம்பிக்கையோட பரிபூர்ணமாக எம்பெருமானன் நம்பி செய்ய வேண்டிய உபாயமானபடினாலே அதெல்லாம் நம்பிக்கையை குலைக்கும்படியா விசாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது நம்பிக்கை தான் கெட்டு போயிடும்ன்றதுனால அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை இப்படி உபதேசமாகவே வச்சிருந்த போது உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தவாளுக்கு உபதேசத்துக்கு உபதேசமாகவே மனசுல தரிச்சுக்கிச்சு அதே வார்த்தைகள்ல சில மாறுதல் வரதான் வரும். ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தர் இடத்துல சொல்லி ரெண்டு பேர் இடத்துல சொல்லி மூணு பேர் இடத்துல பத்து பேர் இடத்துல போச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் அந்த விஷயம். அதே போல எந்த சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் சரணமாகும். நிச்சயமா பெருமாள் சனமுக்கு சரண்தான், அவன் ரக்ஷகன்தான். தனதால் அடைந்தார்க்கெல்லாம் திருவடியிலே வந்து சரணாகதி பண்ணவாளுக்கெல்லாம் பெருமாள் ரக்ஷகன்தான். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் நிச்சயமா அவளுக்கு எப்பொழுது யசாபத்தாக அவளுக்கு ஆயுசுன்னு முடிய போறதோ இல்லையோ எப்பொழுது அவளுக்கு ஆயுசு முடியுமோ அப்பொழுதுன்னு காத்திருந்து பெருமாள் மோட்சத்தை கொடுக்க போறார். தேகாவசானத்திலே மோட்சம், தேகம் முடிஞ்சால் மோக்ஷம் என்று இப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே முக்கிய வார்த்தையாக சாதிச்சிருக்கார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மிக முக்கியமாக ஸ்ரீ சூக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்ற வார்த்தை. இந்த ஸ்ரீ சூக்தியை முக்கியமாக கொள்ள வேணும். அப்படி நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு பிறகு ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு பிறகு ஸ்ரீ பாஷ்யகாரர், அதுவும் பாஷ்யகார சரணாகதியை உலகறியா அனுஷ்டிச்சார் ஸ்ரீரங்கத்திலே. இப்படி சரணாகதி நமக்கு உபாயமாக, இதுவே நம்ம ரட்சிக்கும் என்றெல்லாம் ஆச்சாரியால் காட்டி கொடுத்து வந்தபோது, அந்த சரணாகதியும் நாம் செய்யும் காரியம் ஆயிடுச்சு. நாம் செய்யும் காரியம் என்றால் அது எப்படி, நம்முடைய காரியம் என்பது எல்லாம் பெருமாள் செய்யறது தானே ஒழிய நமக்கு என்று ஒரு 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 அணுவை அசைப்பதற்கு கூட உரிமை கிடையாது. எல்லாமே பெருமாள் செஞ்சு கொள்றது தான். அவன்தான் சர்வசக்தன், அவன்தான் சர்வசுதந்திரன், அவன்தான் சர்வஸ்வாமி, அவன்தான் சர்வ கர்த்தா, எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறவன் அவன்தான். இதில் நாம் என்ன செய்து கொள்வது ஒன்றும் கிடையாது. அதனாலே சரணாகதி என்பதை கூட அவரே தான் பண்ணி வைக்கிறார். அந்த அப்பேற்பட்ட சரணாகதி ஒன்றும் உபாயம் ஆகிட முடியாது. பெருமாள் தான் சரணாகதியை பண்ணி வச்சு நமக்கு மோட்சத்தை கொடுக்குறவர். அதனாலே பெருமாள் தான் சித்தோபாயம். சாத்தியோபாயமான சரணாகதிக்கு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பலம் கிடையாது. இது உண்மைதான். இது பெருமாள் தானே நம்மளை எல்லாம் செஞ்சு வைக்கிறார். பெருமாள் தானே நமக்கு புண்ணியத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதியை உண்டாக்குறார். அதனாலே பெருமாள் தான் நமக்கு உபாயம், பெருமாள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறவர். சரணாகதி ஒன்றும் மோட்சத்தை கொடுத்துடாது என்று ஒரு வார்த்தை அப்பொழுது பிரச்சாரத்துக்கு வந்தது. இந்த வார்த்தை தப்பே கிடையாது. சரணாகதியினாலே ஒன்றும் பெருசாக நேரடியாக மோட்சம் வந்துட முடியாது. நாம் செய்யும் சரணாகதி என்பது ரொம்ப சாதாரணமான அகிஞ்சனாய் நின்று ஒரு போக்கும் இல்லாமே பெருமாளுக்கு இதற்காக ஒரு சிறப்பையும் செஞ்சு வைக்காமே நாமும் எந்த விதமான சிரமமும் படாமே போக்கத்து நிற்கிறதான தன்னிலையே பெருமாளிடத்திலே விண்ணப்பிச்சு எனக்கு பதானே நீயே பலன் கொடுக்கணும் அப்படின்னு எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனிடத்துல எப்பேற்பட்ட பலனை கேட்டு எவ்வளவு சாதாரணமான, இன்னும் இதை புரிய வேண்டும் உபாயம், இதை புரிய வைக்க வேணும்னு சொன்னா பெரிய மலைய, எப்பேற்பட்ட மலைய ஒரு சின்ன கொசு கடிச்சுட்டு அந்த மலையை தூக்கி நகர்த்துற மாதிரி எப்படி நடக்கும் இது? சர்வேஸ்வரன், அகண்டமான பிரம்மமான சர்வேஸ்வரன், ஏதோ அணுஸ்வரூபமா இருக்கிற ஜீவன், ஏதோ தன்னுடையதான சின்ன அபிப்பிராயத்தினாலே பிரானே எனக்கு கதி இல்லை, என்னை ரட்சிக்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு சம்சாரம் பிடிக்கல, நீதான் என்னை ஏற்றுக்கொண்டு வைகுண்டத்திலே உன்னை போலே உனக்கு ஈடாக பெரிய வாழ்வை தர வேண்டும்னு இப்படி ஒரு ஒரு நிஷ்பிராணனா பிரார்த்திக்கிற இந்த ஒரு பிரார்த்தனைக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார்னு சொன்னா இந்த உபாயமா மோட்சத்தை கொடுக்கறது கிடையாது. பெருமாளே தானே ஐயோ பாவம் இவ்வளவு கேட்டானேன்னு சொல்லி பெரிய மனசோட கொடுக்கிறார். அப்போ பெருமாள் தானே மோட்சத்தை கொடுக்குறவர், பெருமாள் தானே உபாயம். இதை எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துண்டா, இதுதான் நியாயம், இதுதான் பாஷ்யகாரனும் திருவுள்ளப்பட்டது. பெரிய மலையை போய் ஒரு கொசு கடிச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் இருந்தாலும் பெருமாள் எப்படி எல்லா அகண்ட பிரம்மாண்டத்தை வியாபிச்சிருக்கிறவன் ஒரு கருணையினாலே கொடுக்கிறான் பெரிய மோட்சம், தனக்கு ஈடான மோட்சம். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று திருவங்கவன் சாதிச்ச, தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். ஆதலால் பெருமாள் மோட்சம் கொடுப்பது எப்படின்னா தனக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் எல்லாம் உண்டோ அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறார் மோட்சத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரணாகதியினாலே. அப்படின்னா இந்த சரணாகதியினாலேன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் தான் உபாயம். சரணாகதி ரொம்ப அல்ப 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 அல்பத்துக்கு அல்ப உபாயம் அது என்பதாக எல்லா பிரிவாலும் ஆமான்னு சொன்னார். அதுலேயே ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் முத்தி போச்சு. அதில் பெரிய முதலையாண்டான்னு ஒரு ஸ்ரீ சூக்தி சொல்லி வச்சார். முதலையாண்டான் சிம்மாசனாதிபதி, அது ஸ்ரீவாழ் சிம்மாசனாதிபதிகளிலே உருவாயிருந்தவர் ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று சொன்னார். என்ன சாதிச்சார் என்றால், எப்படி ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே எம்பெருமானார் சம்சாராதிலங்கனம் பண்ண நாமும் அவரோடு உண்டான குடல் துவக்கினாலே சம்சார அதிலங்கனம் பண்ணுவதோம். இது சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். முதலையாண்டான் ஸ்ரீ சூக்தி இது என்று காட்டுகிறார். அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கு. சிம்மம் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு அது இறங்கி ஏறி போக போகிறது இல்லை. இங்கிருந்து ஒரே தாவு தாவி அந்த பர்வதத்துக்கு தாவி போயிடும். அந்த மாதிரி தா வச்சு அதுல சிம்மத்தினுடைய சரீரத்திலே சில ஒட்டுண்ணிகள் ஒட்டின்னு தான் இருக்கும். ஏதோ ஒரு கொசு ஒட்டின்னு இருக்கும், ஒரு உண்ணி ஒட்டின்னு இருக்கும். அந்த உண்ணி அந்த மலையை தாவறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஆனா சிம்மம் தாவச்சே ஒட்டின்னு இருந்ததுன்னா ஒட்டின்ற உண்ணி சிம்மத்தோடையே தாண்டி அந்த மலைக்கு போயிடும். அதுபோலத்தான் பாஷ்யக்காரர் சம்சாரத்தை தாண்ட வேணும்னு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணார். அவரோடே நமக்கு உயர்ந்த சம்பந்தம் இருக்கு, அவருடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கோம். அதனாலே பாஷ்யக்காரர் சம்சாரத்தை தாண்டி பெம்பெருமானிடத்திலே புகும்படியாக சரணாகதியை பண்ண போது அந்த சரணாகதியே நமக்கும் பலமாயிடுத்து. நாம் பாஷ்யக்காரர் திருவடியை பிடிச்சுட்டோம், நாமும் அவரோடே சேர்ந்து சம்சாரத்தை தாண்டிட்டோம் என்பதாக முதலையாண்டான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப சத்தியமானது, ரொம்ப விசேஷமானது. ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே மோட்சத்தை சொல்ற இடம் இது. இதையும் எல்லாரும் விமர்சிச்சா. இதுல சில பேருக்கு என்ன ஆச்சரியம், ஆச்சரியமான ஒரு புதிய யோசனை ஏற்பட்டதுன்னா, முதலையாண்டான் சாதிச்சபடி பாஷ்யக்காரருடையதான திருவடியை பத்தினோமானால் நமக்கு மோட்சம் என்று ஏற்படுகிறது. அதனாலே நமக்கு பாஷ்யக்காரரே சரண் என்று நினைத்து கொண்டிருந்தால் நாமும் பாஷ்யக்காரர் மோட்சத்துக்கு போனதுனாலே அதனாலேயே நாமும் மோட்சத்துக்கு போயிடலாம். சரணாகதி என்கிறது ரொம்ப அல்பத்துக்கும் 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 அல்ப வியாஜமா இருக்கு. அதையும் நாமே செய்வது என்பது ரொம்ப, நாம் செய்தோம் என்று ஒரு காரியம் நமக்கு மோட்சத்தை தர முடியாது. நாம் இங்கே பிரகிருதியிலே இருக்கும்போது எத்தனையோ காரியங்களை நாம் செய்தோம் நாம் செய்தோம்னு நினைச்சு அஞ்ஞானத்தினாலே நினைச்சுண்டோம். அந்த அஞ்ஞானத்தினாலே நாம் செய்கிறோம்னு கர்த்தத்வத்தை, அதை ஒரு காரியத்தை செய்கிறவன்னு நாமளை நம்ம நினைச்சுட்டதுனால தான் இன்னும் இந்த சம்சாரத்திலேயே இருக்கோம். இதே போல நாம் செய்கிறோம் என்றதான ஒரு பிரபத்தியையும் இது உபாயமாக நினைச்சிடக்கூடாது. வாஸ்தவத்தில் இந்த பிரபத்தியானது உபாயமே அண்ணு. இந்த பிரபத்தியானது நம்ம காப்பாத்தாது. ராமானுஜர் திருவடியை பற்றினோம் என்கிற இந்த விசேஷம்தான் நம்மளை காப்பாற்றும். அதனாலே பிரபத்தியே செய்ய வேண்டாம். ராமானுஜர் சம்பிரதாயத்தை சேர்ந்த பெருமையினாலேயே நமக்கு மோட்சம் உண்டு என்று ராமானுஜரிடத்திலே வைபவத்திலே ஈடுபட்டு பெருமாளுடைய கருணையிலே ஈடுபட்டு பெருமாள் சர்வஸ்வதந்திரன்றதனாலே அவனிடத்திலே நாம் ஒரு வேண்டி அவனை வற்புறுத்துவது என்பது கூட நமக்கெல்லாம் ஸ்வரூபத்துக்கு தகாதுன்னு நினைச்சு இந்த சரணாகதியை அனுஷ்டித்து ஆழ்வாரும் எம்பெருமானாரும் மற்றும் ஆச்சாரியர்களும் அனுஷ்டித்து காட்டி தாங்களும் புஸ்தகம் எழுதி வச்சதான இந்த உயர்ந்த சரணாகதியை செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டா. பிரபத்தி சம்பிரதாயம்னு பேர் வச்சுட்டு பிரபத்தி செய்யக்கூடாது அதுதான் பிரபத்தி சம்பிரதாயம்னு கொண்டு வந்து நிறுத்தினா பாருங்கோ. இந்த குழப்பம்தான் பாஷ்யக்காரருக்கும் தேசிகனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பற்பல ஆச்சாரியர்களுடைய பிரவச்சனத்திலே சில பேருடைய பிரவச்சனத்தினாலே பல பேருக்கு ஏற்பட்டதான குழப்பம் இந்த குழப்பம். ஆக இப்போ இந்த குழப்பம் ஏற்பட்டு வந்த பரம்பரை, குழப்பம் ஏற்படாத பரம்பரை என்று இப்போ பிரித்து பார்த்தோம்னா நாம் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இந்த வரிசையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். இதிலே பட்டர் ஆச்சரியமாக தான் சரணாகதி பண்ணதை பட்டோலியாகவே சாதிச்சிருக்கார். நஞ்சியரிடத்திலே ஒருத்தர் கேட்டார் என்று வீட்டிலே ஒரு ஐதிஹியம் வரும். நாம் சரணாகதி பண்ணுவது என்பதும் உண்டோ? சரண்யன் சுதந்திரனாக இருக்க அவனே நம்மை எடுத்துக்கொண்டு போய் தன் சந்தோஷத்துக்காக மோட்சம் கொடுப்பது என்பது தானே. நாம் சரணாகதி பண்ணி அவனை வற்புறுத்தி பெறுவது என்பதும் ஒரு உபாயம் ஆயிட முடியுமான்னு கேட்க நஞ்சியர் தலையில் தலையில் அடித்து கொண்டார் என்று வீட்டிலே எழுதி வச்சிருக்கார். எப்பேற்பட்ட ரகசியமான உபாயத்தை பெரியவர்கள் உபதேசித்து போயிருக்க இப்படியும் ஒருத்தன் கேட்கிறானே, வைஷ்ணவனாயிருந்து சரணாகதியும் ஒரு உபாயம்னு கேட்பானோன்னு சொல்லி தலையில தலையில அடிச்சுண்டார்னு எழுதியிருக்கு. அப்படி நஞ்சியரும் அந்த பிரபத்தி சம்பிரதாயத்திலே அவ்வளவு ஈடுபட்டு பட்டர் திருவடி போலேயே, பட்டருடைய திருவுள்ளம் போலேயே பிரபத்தி சம்பிரதாயத்தை நிர்வகித்து கொண்டு வந்தபோது அவருடைய சிஷ்யராயிருந்த நம்பிள்ளை அவர் பட்டர் மாதிரி பிரவச்சனம் பண்றதிலே அத்தியுதமாக பரமரசமாக ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய பிரபாவத்தோடே எழுந்தருள் இருந்து அது திருவாய்மொழி பிரவச்சனங்கள்லாம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருந்தார். அப்படி திருவாய்மொழி பிரவச்சனங்கள் பண்ணியிருக்கிற காலத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய கிருபையை அப்படியே அனுபவித்து எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, கருணா சமுத்திரமா இருக்கான், கருணை அப்படியே அமிர்தக்கடலா இருக்கான் பெருமாள். அப்பேற்பட்டவன் என்ன கருணை, என்ன கருணை, ஜீவாத்மாவை என்ன ஆசைப்படுறான், எவ்வளவு ஆசைப்படுறான் என்றெல்லாம் சொல்லி அவ்வளவுப்பட்ட ஆசைப்படுற அந்த ஜீவாத்மாவை, அவ்வளவு ஆசைப்பட்ட அந்த ஜீவாத்மாவை தான் எடுத்துக்கிறான், எடுத்துக்கிச்சு ஒரு ஏதோ ஒரு பிரபத்தின்னு ஒரு அல்ப வியாஜத்தை கொடுத்து எடுத்துக்கிறான். அவன் வாஸ்தவத்திலே பிரபத்தி ஒரு வியாஜமே கிடையாது. பெருமாளுடைய கிருபதான் வியாஜம் என்று இப்படி சொல்ல இந்த இந்த வார்த்தையை திருப்பியும் அடுத்த தலைமுறையிலே அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்ட பிரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மாத்தினா. என்ன மாத்தினான்னா, பிரபத்தி ஒரு சாட்சாத் உபாயமா? பிரபத்தி உபாயமே அல்ல. ஒரு உபாயத்தை நாம் அனுஷ்டிப்பது என்பதே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு வாஸ்தவமா தகத்தான் தகாது. அது எப்படி தகுமது? பெருமாளே மோட்சம் கொடுத்து அவனே எல்லாத்தையும் நடத்துறவன், சர்வசக்தன் பெருமாள், அவன்தான் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போவான். நாம் அவனை வற்புறுத்துவது என்பது கூட ரொம்ப தப்பு. வற்புறுத்துவது என்பது தப்பு சொல்றா போலத்தானே. என்னையும் நீ என்னை உதாசீனம் பண்ணுவையோ பிரானே, என்னை நீ விட்டாயோ, என்னை நீ மறந்தாயோ, என்னை உதாசீனம் பண்ணையோ என்ற பெருமாளிடத்திலே அவன் உதாசீனம் பண்ணதாகவும் மறந்தானதும் விட்டதாகவும் கருணை இல்லாதவனாகவும் பெருமாளை நாம் நினைத்து கொண்டிருப்பது தப்பு. அதனாலே இந்த பிரபத்தி என்கிறதான இந்த ரூபத்திலே அந்த பெருமாளிடத்திலே பிரார்த்திப்பது தவறு. பெருமாளே மோட்சம் கொடுப்பார். நாம் என்ன பண்ணணும் அதுக்காகன்னா, அந்த சர்வேஸ்வரன் கருணாமூர்த்தி, அவன் நமக்கு மோட்சம் கொடுப்பான். நாம் செய்ய வேண்டியது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனிடத்திலே, ஒரு ஆச்சாரியாளிடத்திலே பரிபூர்ணமாக அவரை நம்பி, ஆச்சாரியனை நம்பி, பெருமாளை நம்பி, பகவத் கைங்கரியத்திலையும் பாகவத கைங்கரியத்திலையும் ஆச்சாரிய கைங்கரியத்திலையும் இருந்து கொண்டு வைஷ்ணவ லக்ஷணத்தோட பாஷ்யக்கார நமக்கு உபதேசிச்சதான சரணாகதியை விட்டுட்டா. ஆனா அந்த சமாசிரயணத்தை பிடிச்சுண்டு சமாசிரயணம் பண்ணிட்டா போறோம். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து நமக்கு அத்தோடே நமக்கு மோட்சம்தான். ஏன்னா முதலையாண்டான் கூட சாதிச்சிருக்கார் என்பதாக இப்படி ஒரு அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சு கொடுத்து பாஷ்யகாரர் திருவடியை பற்றினோம் நாம், அதனாலே பாஷ்யகார திருவடியை சம்சாராதி லங்கினோம் பண்ணினோம்னு முதலையாண்டான் சாதிச்சது. அந்த பாஷ்யகாரர் இருந்தபோது அவருடைய திருவடியை பற்றி அவரிடத்திலே சமாசிரேனாதிகளை பண்ணிக்கொண்டு அவரிடத்திலே சிஷ்யராக இருந்த பெருமையினாலே நாம் சம்சாராதி லங்கினம் பண்ணினோம் என்பத பின்னால் பாஷ்யகார திருநாட்டுக்கு எழுநாவிட்டு கூட அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வைஷ்ணவாளா பிறக்கிறாளோ பிறந்ததுனாலேயே அவளுக்கெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து என்பதாக இப்படி பாவிச்சுண்டு. இப்படி பாவிச்சுக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரத்திலையும் பிரமாணம் கிடையாது. எத்தனை எத்தனை கோடி கோடி மகரிஷிகள்லாம் இருந்திருக்கு, அவ கூட யாரும் என் வம்சத்திலே ஒருத்தன் பிறந்ததுனாலேயே அவன் எல்லாம் மகரிஷிக்கு சமானமான வாழும் ஒரு எப்போ நிமித்தம் ஏற்பட்டால்தானே நைமித்திகமானது வரும். நாமும் தான் பண்றோம். கிரகணம்னு வந்து கிரகணம்னு வந்தா வந்த போது தானே நாம் தர்ப்பணம் பண்ண முடியும். வரப்புற கிரகணத்துக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தன் தர்ப்பணம் பண்ணி வைக்க முடியுமா? ராமானுஜ சம்பிரதாயத்திலே அந்த வம்சத்திலே ஒருத்தன் பிறக்க போறான்றதுனாலே அந்த வம்சத்திலே பிறந்தவா என்னென்னைக்கும் 1000 வருஷத்துக்கும் இன்னைக்கும் எல்லாரும் பெருமாளத்திலே எல்லாம் சரணாகத்தாலும் ஆயிட்டான்னு சொல்ல முடியுமா? இப்படி பாஷ்யக்காரர் தாமும் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லி வைக்கலையே. முதலையாண்டான் சாதிச்சதும் அவர் காலத்திலே இருந்த சிஷியர்களுக்கு தானே சாதிச்சார். ஆனா இருந்தாலும் குழப்பம் எப்படி ஏற்பட்டது? ராமானுஜ சம்பிரதாயத்திலே அவர் திருவடியை பத்தினவாளுக்கெல்லாம் மோட்சம் என்பதாக இப்படி ஒரு குழப்பமும் சரணாகதியா? அது கூட போய் நாம் செய்யக்கூடியதா அது? அது செய்வது என்பது நாம் செய்தோம் என்று ஒரு விஷயம் கூடாதாயிற்று. பெருமாளுடைய கிருபத்தானே, பெருமாளுடைய சக்தி தானே, பெருமாள் தானே சர்வகர்த்தா என்றெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்பட்டு சரணாகதியே பண்ணுவதில்லை என்று வந்து முடிஞ்சு விட்டது ஒரு சம்பிரதாயத்தில். அதுதான் இப்பொழுது தென்னாச்சாரிய சம்பிரதாயமாக கீழ்கிளையிலே வந்துடுத்து. நம்பிள்ளையனுடைய உபதேசத்திலே அவர் சரணாகதி சாட்சாத் உபாயம் இல்லை என்று சொன்ன வார்த்தை, அதுல சாட்சாத் உபாயம் இல்லைன்றது எடுத்தது. பெருமாள் தான் சாட்சாத் உபாயம். இது பிரபத்தி என்கிறது ஒரு வியாஜ உபாயம் தான். இதுதான் சுவாமி தேசிகன்லாம் சாதிக்கிறார். ஆனா பிரபத்தி சாட்சாத் உபாயம்னு வியாஜ உபாயம்தான் என்ற வார்த்தையிலிருந்து மாறி பிரபத்தி சாட்சாத் உபாயம் வந்து என்பதிலே சாட்சாத் என்கிற வார்த்தையை விட்டுட்டு பிரபத்தி உபாயம் வந்து என்று கொண்டு வந்துட்டார். இப்படி பிரபத்தி உபாயம் வந்து என்று கொண்டு வந்து விட்டதை அவருடைய சிஷ்யர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள்லாம் மனசுல ரொம்ப வாங்கிட்டு விட்டா. அதுக்கப்புறமும் பெரியவாச்சான் பிள்ளை கிரந்தங்களிலெல்லாம் பிரபத்தி உண்டு என்றும் பிரபத்தி இல்லை என்றும் ரெண்டு விதமாகவும் எழுதி வச்சிருக்கார். அதே போல வடக்கு திருவீதி பிள்ளையும் நம்பிளியுடைய சிஷியராக இருந்தவர் வடக்கு திருவீதி பிள்ளையும் பிரபத்தி உண்டு என்றும் பிரபத்தி இல்லை என்றும் இப்படி ரெண்டு விதமாகவும் எழுதி வச்சிருக்கா. அதுல பிரபத்தி இல்லைன்னு சொல்லச்சே பிரமாதமாக எழுதிருவா. அதையே எல்லாரும் நம்பின. இப்படி வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குமாரராக பிறந்தவர்கள் 2 பேர், அது பிள்ளலோகாச்சார் என்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்றும் சொல்லுவா. அந்த பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணம் முதலான கிரந்தங்கள்லாம் எழுதினார். அருளாள பெருமாள் நாயனார் என்கிறவர் ஆச்சாரிய கிரதயம் முதலான கிரந்தங்கள்லாம் எழுதினார். இதிலெல்லாம் மொத்தமா அடியோட பிரபத்தி பண்ணவே கூடாது. பிரபத்திக்கு பிரபத்தியானது நம்முடைய ஸ்வரூப விரோதம் என்று நிரூபிச்சு வச்சுட்டாங்க கடைசியில். இப்போ அதுல இருந்துதான் இந்த தென்னாச்சாரி சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்தம் இங்கத்தான் விதை போட்டு வளர ஆரம்பிச்சுது. அது ஆலமரமாக வளர்ந்துடுத்து. இவாளுடைய வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அதிலும் முக்கியமாக வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குமாரர்கள் இருவர், பிளலோகாச்சாரியார் என்றும் அருளாள பெருமாளும் நாயனார் என்றும் இவா ரெண்டு பேருடைய கிரந்தங்களிலே பிரபத்தி சரணாகதியானது பண்ணவே கூடாது, இது ஸ்வரூப விரோதம் என்பதாக ஸ்வரூப விரோதம் என்று கொண்டு வந்துட்டா. எப்படியான நமக்கு சில விஷயங்கள் உண்டு. என்ன விஷயங்கள்னா, இப்போ சாப்பிட உட்காந்துக்கிறோம். ஏன் சாப்பிட உட்காந்துக்கிறோம்னா, பசிக்கிறது சாப்பிட உட்காந்துக்கிறோம். பசிக்கிறதுன்றது சுவாவ பிராப்தம், அது சுவாவம். நாமால் ஒன்றும் நிறுத்தவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அது பாட்டுக்கு பசிக்க ஆரம்பிச்சோம், பசிக்க ஆரம்பித்தா சாப்பிடணும்னு தோணும். பசி, அதனால அது பசி என்பது சுவாவ பிராப்தம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது பசித்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வருதே, அதுவும் சுவாவ பிராப்தம். சரின்னு சாப்பிட உட்காந்துக்கிறோம். சாப்பிட உட்காண்டா பரிமாறுறா. பரிமாறினா சிலதை வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்றோம், சிலது வேண்டான்னு சொல்கிறோம். என்ன பிடிக்கலை, அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை, அதனால இப்படி பிடிச்சதும் பிடிக்காததுமாக சிலதெல்லாம் மாற்றி வைக்கிறோம், பிரித்து வைக்கிறோம், அதில் வேண்டான்னு சொல்லிவிடுறோம், வேணும்னு சொல்கிறோம். இது ராக பிராப்தம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் சொல்லிச்சு. இதெல்லாம் சுவாமி தேசிகன் காட்டுறார். ஸ்வபாவ பிராப்தமாக சிலது உண்டு, சிலது ராக பிராப்தமாக உண்டு. ஆனால் சாப்பிட உக்காந்த போது அந்த சாப்பாட்டுலேயும் சிலது சாஸ்திரம் சொல்கிறது, ஐயோ இதெல்லாம் சாப்பிடாத தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாத்விகமான பதார்த்தங்கள் தான் சாப்பிடணும், ராஜச தாமசமான பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. கிடைக்கிறது எது வேணால் கிடைக்கும், ராஜசம் தாமசம் சாத்விகம் எது வேணால் கிடைக்கும், அதனால் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சாத்விகமான பதார்த்தங்களை தான் சாப்பிடணும்னு சொல்லி இதை சுவாமி தேசிகன் கூட ஆகார நியமம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். நாம் சாப்பிடச்சே சிலது இது வேண்டாம் அது வேணும்னு சாஸ்திரத்தை வச்சு செய்கிறோம், விளக்குறோம், ஏற்றுக்கிறோம். ஆக இப்போ மூணு விஷயம் ஆச்சு. ஒன்று ஸ்வபாவ பிராப்தம், அது சுவாவமாக பசிக்கிறது சாப்பிடணும்னு ஆசைப்படுறது ஸ்வபாவ பிராப்தம். சாப்பிட உட்காந்துனோடனே இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது அது ராக பிராப்தம். அதுலேயே இதை சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் அது சாஸ்திர பிராப்தம். இப்படி மூணு இருக்கு. இந்த மூணுலேயும் இப்போ பசிய சுவாவ பிராப்தமாக இருக்க அதை நம்மளாலே விளக்க முடியாது. ஏன்னா அதை ஈஸ்வரன் தானே பண்ணி வைக்கிறது, அதை நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயம் இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறோமே, அப்போ இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லச்சே பெருமாள் இதை நமக்கு பிடிக்க வச்சிருக்கார், பெருமாள் நமக்கு இதை பிடிக்க வைக்கல அப்படின்னுலாம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கிறது கிடையாது. அப்போல்லாம் பெருமாளை பற்றி நினைக்கிறதே கிடையாது. சாஸ்திர பிராப்தம்னு வரைச்சே இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது சாஸ்திரம் வேண்டான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லச்சே சாஸ்திரம்னு சொல்லச்சே கூட பெருமாள் கட்டளை தான் நினச்சிக்கிறோம், அதை விலக்கி வைக்கிறோம். விலக்கி வைக்கச்சே இது பெருமாள் தான் என்னை விலக்கி வைக்க சொல்கிறார் அப்படின்னு தான் நினச்சிக்கிறோமே ஒழிய பெருமாள் தான் இதை விலக்கி வைக்கிறாருன்னு எடுத்து வைக்கிறது கிடையாது. அதை எடுத்து வைக்கச்சே நாமே தான் விலக்கிடுறோம், ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லி. எப்படி சில எப்படி சுவாவ பிராப்தமான விஷயங்களை நாம் செய்கிறோமோ, எப்படி ராக பிராப்தமான விஷயங்களை செய்கிறோமோ, அதே போல தான் சாஸ்திர பிராப்தமான விஷயங்களையும் நாம் தான் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் நாம் செய்யணும்னு ஏன் சொல்லணும், தேவையில்லையே. சாஸ்திரம் பெருமாள் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறவனாக இருந்தால் சாஸ்திரம் என்ன சொல்லணும், எல்லாம் பெருமாள் செஞ்சு வைப்பார், உங்களுக்கு வேண்டியது வேண்டாததெல்லாம் எல்லாம் பெருமாளே தள்ளி வச்சுருவார், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, இருக்கிறபடி இருங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, இல்லையே. சாஸ்திரம் இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு ஏன் சொல்கிறது. அப்போ நாம் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் உரிமை உடையவர்கள், நமக்கு செயல்பாடு உண்டு, நமக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்கிறது சாஸ்திரம். சாஸ்திரமே அந்த நம்பிக்கை வச்சு தான் நம்மகிட்ட சொல்கிறது, இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு சொல்கிறது, ஐயோ பண்ணக்கூடாததை பண்ணிட்டானே சிக்ஷை உண்டுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா சிக்ஷன் பலன்னு வரைச்சே தண்டனைன்னு வரைச்சே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியறதில்ல. அது தண்டனை தானே வந்து அடிக்கிறது, வந்து பார்த்துட்டு தான் இருக்கும், அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். புண்ணியம் வந்து கொடுக்கறது, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆக நான் இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா, சாஸ்திரம் செய்யி என்றும் செய்யாதன்னும் சொல்லச்சேவே நாம் செய்யறதுக்கும் செய்யாததுக்கும் உரிமை உடையவர்கள், தகுதி உடையவர்கள், கர்த்தத்துவம் செயல்பாடு உடையவர்கள், அந்த சுதந்திரம் இருக்கு நமக்குன்னு சொல்றது. அதே சமயம் அதே சாஸ்திரமே இதை பண்ணிட்டேன்னா உனக்கு பலன் வரைச்சே உன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லச்சே, அந்த சாஸ்திரம் என்ன காட்டுறதுன்னா உனக்கு எந்த செயல்பாட்டுக்கும் உரிமை கிடையாது. பலன் வந்து உன் மேல வந்து விழச்சே அதை மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றது. ஆக சுதந்திரமா காரியத்தை விளக்கறதுக்கும் விளக்காம இருக்கிறதுக்கும் நான் வழி சொல்றேன், உனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு சொல்லிட்டு அதே சமயம் பலன் வந்து அடிக்கச்சே உனக்கு ஒரு சுவாதந்திரியமும் கிடையாதுன்னு சொல்றது. இது ரெண்டுத்துக்கும் என்ன தாத்பரியம்? உன்னுடைய தனி செயல்பாட்டுக்கு உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்லித்தா, தனி செயல்பாட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லித்தான்னா ரெண்டும் உண்டுன்றது சாஸ்திரம். அதான் தாத்பரியம், ரெண்டும் உண்டு. சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணுன்னு பண்ணாதேன்னு சொல்றதோ அந்த காரியங்களை அதது பிரகாரம் செய்வதற்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு உரிமை கொடுத்துருக்கான் பெருமாள், சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான். சாஸ்திரம் சரணாகதி பண்ணுன்னு சொல்லித்தா அந்த சரணாகதி பண்றதுக்கு நமக்கு உரிமை உண்டுன்னு அர்த்தம். அதே சமயம் புண்ணிய பாபங்கள் பலனை அனுபவிக்கச்சே சரணாகதிக்கு மோட்சத்தை பெருமாள் கொடுக்குச்சே அதெல்லாம் ஒன்னாலே தடுக்க கூட முடியாது, எல்லாம் வந்து கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா பெரிய சுவாதந்திரியம்ன்றது, மொத்த சுவாதந்திரியம்ன்றது பெருமாள் இடத்துல இருக்கச்சு. பெருமாள் அதே சுவாதந்திரியத்துல கொஞ்சம் சுவாதந்திரியத்தை நமக்கு விட்டு கொடுத்து இந்த காரியங்களை பண்றதுக்கும் பண்ணாததுக்கும்னு உரிமை கொடுத்து இந்த உலகத்தை சம்சாரத்தை நடத்தின் இருக்கான். நமக்கு ஒரு சின்ன உரிமையை கொடுத்து நல்லது கெட்டதை செஞ்சு சூஸ் பண்ணி செய்யறதுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கான். இது அனாதியாக இருக்கு. இல்லைன்னா நம்ம போய் சாஸ்திரம் செய்யணும் செய்யாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமாளே கீதையில அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார், டேய் இதை பண்ணுடான்றார், இதை பண்ணாதன்றார். அர்ஜுனன் உடனே கேட்க வேண்டாம், என்ன கண்ணா எல்லாத்தையும் நீயே செஞ்சு வைக்கிறவன், நான் கையை கட்டி நோக்காண்டிருந்தா என்ன பலவந்தமா இந்த காரியத்தை பண்ண வைக்க வேண்டிய நீதானே அப்படின்னு எதிர்த்து கேட்கலையே. சரி கண்ணா நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு நான் செய்யறேன்னு தான் ஆரம்பிக்கிறான் இல்லையா. அதனால நீ எது சொல்றியோ அதை நான் செய்யறேன்னு தான் ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, அல்ப சுவாதந்திரியம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. எப்படின்னா கூண்டுல கிளி போலே, கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி கூண்டை விட்டு வெளியில எங்கேயும் பறந்து போயிட முடியாது. ஆனா கூண்டுக்குள்ள இருக்கச்சே சிறக அடிச்சுக்கிறதுக்கும் கொடுத்த பாலை சாப்பிட்றதுக்கும், அவ யாராவது அந்த கூண்டுக்குள்ளே கையை நீட்டினா கடிக்கிறதுக்கும், இல்லைன்னா அதை முத்தம் கொடுக்கறதுக்கும், அந்த கையையே முத்தம் கொடுக்கறதுக்கும் அந்த கூண்டு கிளிக்கு ஒரு உரிமை உண்டு கொடுத்துருக்கான் இல்லையா. அதுபோல ஜீவாத்மாவுக்கு ஒரு சின்ன சுவாதந்திரியத்தை பெருமாள் அனாதியாகவே கொடுத்துட்டு அந்த ஜீவாத்மா எப்படி கிளியானது அந்த கூண்டுக்குள்ளே செய்கிற சில ஒரு சேஷ்டைகளை பார்த்து அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற அந்த பிரபுவானவன் சந்தோஷப்பட்டு போனோம். அந்த கிளியினுடைய வளர்ச்சியில அது நன்னா பால் பழம் கொடுத்து அது நன்னா பெருசா வளர்றது, அது சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவானோ, அதுபோல பெருமாளும் இந்த ஜீவாத்மாவுக்கு சின்ன சுவாதந்திரியத்தை கொடுத்து அந்த சுவாதந்திரியத்தினாலே இது செயல்படுறது, அதை வச்சு ஒரு லீலையை அனுபவிக்கிறான். இங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாள், எல்லாரும் தான் பார்க்குறோம் கிரிக்கெட் மேட்ச்சு. அந்த கிரிக்கெட் மேட்ச்லேயும் பந்து எதிர்பாரா எல்லாமே எதிர்பார்த்தபடி நடந்து கொடுத்தோம்னா அது கேமே கிடையாது. அதுவே அடிச்சா அது அடிச்சா அப்படியே சர்னு போகுமா, சிக்ஸருக்கு போகுமா போகாதா அப்படின்னு பார்த்து அது கட்டிச்சு அப்படி சிக்ஸர் தண்ணி தாண்டி எடுத்தனா உடனே சந்தோஷப்படுறோம். அதனால அது எதிர்பார்க்காம ஒரு செயலை அந்த அது செஞ்ச அந்த பந்து செய்ய செய்யத்தான் ஒரு சந்தோஷம் வருது. அது எது ஆனால் அது பந்து தானே செஞ்சிட போகிறது இல்லை. அதே போல இந்த சேதனானவன் ஒரு எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு உரிமை கொடுத்து அவனுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு பெருமாள் தான் தனக்கு தன் சக்திக்கு உட்பட்ட சுவாதந்திரியத்திலேயே இவனுக்கு ஒரு சின்ன சுவாதந்திரியத்தை அவிழ்த்து விட்டுருக்கான். அதனால தான் நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்னும் சாஸ்திரம் சொல்றது. அது நாம் பெருமாளுக்கு இஷ்டமானது செய்யச்சே பெருமாள் சந்தோஷப்படுறார். இதை தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அச்சேதனங்கள் சப்தாதிகளை சுமந்து திரிகை போலேன்னு சாதிச்சார். ஒரு செல்போன் வச்சிருக்கிறவ அந்த செல்போன்ல அவா பேசினா அவா குரலே கேட்கறது, இன்னொருத்தர் பேசினா இன்னொருத்தர் குரலே கேட்கறது, 1000 பேர் குரலா அவாவா குரலாவே கேட்கறது, கோடி பேர் பேசினா கோடி பேர் குரலாம் அவாவா குரலே கேட்கறது. இருக்கிறது ஒரே ஒரு சின்ன செல்போன் கை அளவு வச்சுட்டு இருக்கா. கை அளவு வச்சுட்டு இருக்கிற இந்த செல்போன்ல எப்படி கோடி விதமான சப்தம் வருதுன்னா அந்த அச்சேதனத்துக்கு அவ்வளவு விசித்திரத்தை கொடுத்துருக்கான் பெருமாள். அந்த மாதிரி சப்தங்களிலேயே அத்தனை விசித்திரத்தை பெருமாள் கொடுத்து வச்சு அதை விதவிதமா விதவிதமா அதை உருவாக்கி அதெல்லாம் கேட்டு அதை மாதிரி செய்ய வச்சு சந்தோஷப்படுறது போல சைதன்யமான இந்த சேதனான ஜீவாத்மாவுக்கும் ஒரு அறிவிலே ஒரு விசித்திரத்தை கொடுத்துருக்கான். அந்த விசித்திரமானது எப்படின்னா ஒரு செயல்பாடோட இருக்கும், அது அந்த செயல்பாடும் சொல்பமா ஒரு ஃப்ரீடத்தோட இருக்கும். அந்த ஃப்ரீடத்தை தான் சாஸ்திரம் சொல்றது மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றது. அதனால மிஸ்யூஸ் பண்ணாத சரணாகதி பண்ணுன்னு சொல்றது என்பதாக சாஸ்திரத்தை சொல்லி நம்ம பெரியவாள் என்ன சொல்லி கொடுத்தா, பாஷ்யகா பெரியவாள்ல என்ன பண்ணா, அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமேன்னு தான் கேட்டா திருமழிசை பிழான். விடை குலங்கள் ஏழடத்து வென்றி வேர்கண் மாதரால் கடிக்கலந்த தோல் புணர்ந்த காலி ஆய வேலை நீர் படைத்தடைத்ததில் கிடந்து முன் கடைந்த நிந்தனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே, அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே. அப்படி அப்பா நான் உன்னிடத்திலேயே அடைக்கலமாக வந்துட்டேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அஞ்சல்னு சொல்லு, பயப்படாதேன்னு சொல்லேன், உன் வாக்குனாலே ஒரு வார்த்தை சொல்லேன் என்பதாக திருமழி சிப்பிரான் சரணாகதியை காட்டுறார். அருமா கடலமுதே உனதடியே சரணாமே திருமங்கையாழ்வார் காட்டுறார். கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருமும் சிறு புலிசோர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் சரணாகதி பண்ணினேன் பண்ணினேன்னு சொன்னா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. இதுல முக்கியமான பொறுப்பு வடக்கு திருவீதி பிள்ளைக்கு தான். இந்த வார்த்தை பல பேருக்கு பிடிக்காது, பல ஆயிரம் பேருக்கு பிடிக்காது, ஆனா உண்மையான நிலைமை இதுதான். சரணாகதி அடியோட பண்ணவே கூடாது என்று சில வார்த்தைகளை எழுதி அதை கிரந்தத்திலையும் எழுதி வச்சவர் வடக்கு திருவீதி பிள்ளைதான். அதை அப்படியே அவருடைய திருக்குமாரர்கள் ரெண்டு பேரும் பிடிச்சுண்டு கட்டாயம் சரணாகதி பண்ணக்கூடாது, சரணாகதி விரோதம் பிரபத்தை பண்றதை தவிர பிரபத்தியே மகாபாவம் பண்ணினா என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டா. ஆக இப்படி பிரபத்தி தான் சம்பிரதாயம் என்பது பிரபத்தி கிடையவே கிடையாது சம்பிரதாயம் என்று கொண்டு வந்து இதுதான் பிரபத்தி சம்பிரதாயம்னு சொல்லி இப்படி ஒரு சம்பிரதாயம் உருவாயிடுத்து. இதைத்தான் பின்னாடி நாம் தென்கலை சம்பிரதாயம்னு சொல்றோம். இந்த தென்கலை சம்பிரதாயம்னு ஏன் பெயர் வந்ததுன்னு சொன்னா, நஞ்சியர் என்கிற மகானை பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த மகான் அப்படி உயர்ந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தவர், அவர் பட்டருடைய சிஷ்யர். அவர் அந்த மைசூர் பிராந்தியத்திலிருந்து வந்தார்னு சொன்னோம் இல்லையா, அங்க தென்கலைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அவர். அவர் அவர் ஒருவர் கிடையாது, முன்னே சொன்னமே மகாபிரபுவாய் பல பண்டிதர்கள் அவருக்கு சிஷ்யாளாயிருந்து அவரை பண்டிதர்கள் பார்க்கணும்னா கூட முடியாது அந்த அளவுக்கு பெரிய ஆள் பலத்தோடு இருந்தார் அவர். அவ்வளவு அவருக்கு சிஷ்யர்கள்லாம் இருந்தா. அவ எல்லாரும் அந்த ஊரை சேர்ந்தவா, அதனாலே அவ எல்லாருக்குமே என்னென்ன தென்கலையார்னு பேரு, அவ எல்லாரும் தென்கலையார்னு பேரு. அப்புறம் அவ எல்லாரும் இங்கே வந்து வெட்டரிடத்துல ஆசிரியிச்சு எல்லாரும் வைஷ்ணவாளா மாறிட்டா. அந்த மாதிரி வைஷ்ணவாளா மாறினா அவள் எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு ஊரை வச்சு ஒருத்தரை சொல்றது வழக்கம். இன்னும் இப்போ கூட சொன்னோன்னா எப்படின்னா, இப்போ பாருங்க நம்ம ஜியர்னு சொன்னா கூட அகோபிலம் ஜியர்னு தான் சொல்றோம், அகோபிலம் மடத்து சம்பிரதாயம்னு தான் சொல்றோம், ஒரு ஊரை வச்சு தானே சொல்றோம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் அப்படி ஸ்ரீரங்கம்ன்ற ஊரை வச்சு சொல்றோம், வானமாமலை சம்பிரதாயம்னு சொல்லி வானமாமலை மடத்தை வச்சு சொல்றோம், எப்பவுமே நம்ம வழக்கம் அது. அதுபோல அந்த நஞ்சியர் சம்பிரதாயத்தை அவள்லாம் எல்லாம் தெங்கலைன்ற ஊர்லேருந்து வந்ததுனால தெங்கலை சம்பிரதாயம்னு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேர் நஞ்சியர் சிஷ்யால் நிறைய பேர் எல்லாரும் தெங்கலை ஊரை சேர்ந்தவா தான். அதனாலே அவளோட வந்துட்டார் அவர், எல்லாரையும் இந்த பக்கமாக எல்லாம் வைஷ்ணவளை ஆக்கி அழைச்சின்னு வந்தார். அதனாலே தென்கலையார் தென்கலையார்னு சொல்ல வந்தது. அப்புறம் நஞ்சியருக்கு பிறகு வந்த நம்மளே முதலான அவா சிஷ்யால் எல்லாரும் அவள்லாம் அந்த தெங்கலைன்ற ஊரை சேர்ந்தவா இல்லையா ஒழியா, அவ சம்பிரதாயம் என்ன அப்படின்னா அது தென்கலை சம்பிரதாயம். ஏன்னா இந்த ஊரை சேர்ந்தவா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தென்கலை என்பது ஏதோ தெற்க இருக்கிற ஊர்னு நினைச்சு அந்த மாதிரி கிடையாது, அது வாஸ்தவத்தில் மைசூர் கிட்ட இருக்கிற தென்கலை என்கிற ஊரை சேர்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாய புத்தகங்களையே ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கா, தென்கலை என்ற ஊரை சேர்ந்தவர் நஞ்சியர் என்று எழுதியிருக்கா. அதுல அப்படியே தென்கலை சம்பிரதாயம்னு அப்படியே அதுக்கப்புறம் அந்தந்த சம்பிரதாயத்திலே காலப்போக்கில் என்ன ஆயிடுத்துனா, இப்போ கூட அகோபில மடம் அப்படின்னு சொல்கிறோம், அகோபில சம்பிரதாயம் அகோபில மடத்து சம்பிரதாயம்னு சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் அகோபில மடத்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் அகோபிலத்திலேயே குடிகொண்டு இருக்கான்னு இல்லை, எல்லா பாபா இங்கே எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தென்கலை சம்பிரதாயம்ன்றது அந்த தென்கலைன்ற ஊர் இருக்குன்ற அந்த ஸ்மரணமே இல்லாம கடைசியில ஏதோ தென்கலை சம்பிரதாயம்னு இது வேற தென்கலை சம்பிரதாயம் அப்படின்னு வந்து கொடுத்து, இதுல நடுவுல இந்த தென்கலைன்றதுக்கு மாறா வடகலைன்னு ஒரு பேர் வர ஆரம்பிச்சு கொடுத்து, அது எப்படி வந்ததுன்னு அப்புறம் பின்னாடி சொல்றேன். இப்படி தென்கலை சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம்னு இப்போ நஞ்சு இப்போ இந்த சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானாருக்கு அப்படியே சமானமான வைபவத்தோட எம்பெருமானாருக்கு திருத்தம்பியாக இருந்த எம்பார், அந்த எம்பார் அவ்வளவு வசதியாக எழுதியிருந்த அவருடைய சிஷ்யரான பட்டர் பராசர பட்டர், அந்த பராசர பட்டருக்கு சிஷ்யராக இருந்தவர் நஞ்சியர். இவா எல்லாரும் பிரபத்தி சம்பிரதாயத்தை காப்பாற்றி ஸ்ரீசூக்திகளிலையும் எழுதி வச்சிருக்கா. அப்படி இருக்கு. அடுத்து நம்பிள்ளை, நம்பிள்ளை என்பவர் தான் முதல்ல இதை கொஞ்சம் லிக்விடேட் பண்ணார். அவர் என்ன, அவர் பிரபத்தி பிரபத்தி கூடாதுன்னு சொல்லலை, பிரபத்தி ஒரு உபாயம் ஆயிடுமா, கருணைன்னா பெருமாளுடைய கருணைன்னா உபாயம் நமக்கு என்று வாஸ்தவமான அர்த்தத்தை தான் சொன்னார் அவர். பிரபத்தி சாட்சாத் உபாயம் இல்லை, பெருமாளுடைய கருணை தான் முக்கியமான உபாயம் நம்ம. அதனாலே நாம் எல்லாம் பரமை காந்திகள்னு சொல்றதை விட காருண்ய காந்திகள்னு சொல்லணும்னே தேசிகன் சாதிச்சார். பெருமாளுடைய கருணையே நம்பிட்டு இருக்கிறவா நாம்னு கூட சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதே தான் நம்பளையும் அப்போ சாதிச்சுட்டு இருந்தார். அதை கருணை தான் நமக்கு உபாயம்னு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அடுத்தது அவ சிஷ்யாளாக இருந்தவா பெரிய வாச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை முதலாளவெல்லாம் பிரபத்தி உபாயம் இல்லை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சா. இதில் ஒரு பெரிய ஒரு ஜோக் என்னன்னு சொல்லணும்னா, இப்போ ரெண்டு பேர் கிரந்தங்கள், பெரிய வாச்சான் பிள்ளை கிரந்தம் வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய கிரந்தமான ஈடு ரெண்டுத்துலேயுமே பிரபத்தியே உபாயம்னு ஒரு பக்கத்தில் போட்டிருக்கும், 10 பக்கம் தள்ளி பிரபத்தி கூடவே கூடாதுன்னு போட்டிருக்கும். இதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனா இதுக்கு அடுத்து வந்தார் பாருங்கோ, அவர் பிள்ளலோகாச்சார் அழகியவனவாள பெருமாள் நாயனார் இவாள்லாம் அடியோட பிரபத்தியே கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மாத்தினா, அதுக்கப்புறம் எல்லாரும் அதே பிரபத்தியே உபாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே தென்கலை சம்பிரதாயம் வந்துடுச்சு. ஆனா தென்கலை சம்பிரதாயத்தினுடைய திருவன் எப்ப வந்ததுன்றது அது முன்னையே சொன்ன மணவாள மாமிகள் வரைக்கும் இந்த தென்கலை திருவன் என்பது வந்ததாக ஒரு சுவடு இல்லை, அதுதான். ஆனா இதனால அவளிடத்திலே சுவாமி தேசிகன் சாதிச்சபடி ராமானுஜ சம்பிரதாயத்திலே ராமானுஜா என்று ஈடுபட்டு பெருமாள் தாயார் என்று ஈடுபட்டு ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை நமக்கு எல்லாம்னு சொல்லி ஆச்சாரிய அபிமானம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சமாசிரயணங்களும் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடு இருக்கிற இப்பெயர்பட்ட நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்து மகான்களாக இருக்கிறவர்களாக இருந்தால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பிரபத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காகவே அவளிடத்திலே ஒரு துவேஷமும் பண்ண, அது துவேஷம் பார்த்து அவளை விளக்குவது என்பதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாரும் கிட்ட வந்துட்டா இன்னும் அந்த பிரபத்தி என்கிற உபாயத்தை மாத்திரம்தான் அனுஷ்டிப்பதற்கு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, அந்த சந்தேகத்தையே திடப்படுத்தி கொண்டு ஒரு சம்பிரதாயம் வந்துடுத்துன்றதுனாலே. ஆனால் இருந்தாலும் இவ்வளவு பெருமை இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாள் பெருமாளின் தயாரையும் நம்புறவா, ஆச்சாரியாபிமானமே முக்கியம்னு சொல்றவா, பாஷ்யகார நமக்கு கட்டளையிட்டு கொடுத்ததான சமாசிரயணத்தை பண்ணி ஆழ்வாஷி சூக்தியிலே மண்டியிருந்து அர்ச்சாவதாரத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் ஈடுபட்டு அர்ச்சாவதாரத்திலே மூழ்கி இருந்து எல்லா இடத்திலும் அநேகமாக 90% நம்மோட நெருங்கி இருக்கிறவா, சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிக்காதவா அப்படிங்கிறதுனாலே அவளுக்கு அது அவா விஷயத்திலே அவளுக்கு அது தப்பா இருந்தாலும் நாம் அவா விஷயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவாளிடத்திலே ஒரு விதத்தினாலும் அவதாரப்படுவதோ இல்லை குறைவா நினைக்கிறதோ மகா தப்போ. இதை தேசியனுடைய கிரந்தங்கள்ல பல இடத்துலையும் பார்க்கிறோம் நாம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருந்தாலே போறோம், அதுக்கு மேலே அவளிடத்திலே நாம் வித்தியாசமானதான அபிப்பிராயங்கள்லாம் வச்சுக்க கூடாது என்று சரணாகதி சாஸ்திரத்தை நம்பலையேன்னு வேணா நாம வருத்தப்பட்டுக்கலாமே ஒழியோ, அந்த சரணாகதிக்கு கிடைக்க வேண்டிய பலனை பத்தி அதெல்லாம் அவா வருத்தப்பட்டுக்க வேண்டியதே ஒழிய நாம் அதை பத்தி சிரமப்பட்டு அவளிடத்திலே ஒரு தோஷம் சொல்ல வேண்டியது கிடையாது. ஆனா சித்தாந்தம் சாஸ்திரம்னு வரும்போது நம்ம ஆச்சாரியாள் பாஷ்யகாரரிடத்திலே ஈடுபட்டதான 4 ஆச்சாரியாள்ல அது ஸ்ரீபாட்ச சிம்ஹாசனாதிபதிகள் என்று இப்ப சொன்னோமே, அந்த ஸ்ரீபாட்ச சிம்ஹாசனாதிபதிகள் தான் முக்கிய சிஷ்யாளவா. இப்ப நாம அந்த மத்த சம எம்பார் என்று அரிசி சொன்னோமே, எம்பார் என்றும் பட்டர் என்றும் நஞ்சியர் என்றும் இவாள்லாம் அவள்லாம் ஸ்ரீபாட்சியத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனா இருந்தாலும் ஸ்ரீபாட்ச சிம்ஹாசனாதிபதிகள் என்று ஏற்பட்ட போது இவாளுக்குத்தான் அந்த உரிமையை பாஷ்யக்காரரே கொடுத்திருந்தார். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ சிம்ஹாசனாதிபதிகளாக இருந்த ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்தில் ஈடுபட்டு இன்னும் கேட்டா இந்த ஸ்ரீபாஷ சிம்ஹாசனாதிபதிகளுடைய பரம்பரையிலே வந்து இந்த ஆச்சாரியாளிடத்துல தான் பின்னால் அவா இருக்கா பாருங்க, நம்பிள்ளையுடைய சிஷ்யராக இருந்த பெரியவாச்சான் பிள்ளை இல்ல வடக்கு திருவீதி பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளையானவர் ஸ்ரீபாஷ்யம் கேட்பதற்கு இந்த பரம்பரையில தான் வந்து கேட்டார். அவர் திருவாய்மொழி முதலான பரம்பு அன்வைக்கச்சே நம்பிள்ளை இடத்துல அன்வைச்சாரே ஒழிய வடக்கு திருவேதி பிள்ளையானவர் ஸ்ரீபாஷ்யத்தை கேட்பதற்கு, பிரவச்சனம் கேட்பதற்கு இந்த பரம்பரையிலே வந்து நடாதூர அம்மாளிடத்துலதான் காலக்ஷேபம் பண்ணார். இதை பட்டவர்த்தனமாக பட்டோலை பண்ணி வச்சிருக்கா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல. ஏன்னா இங்கே ஸ்ரீபாஷ்யம் கேட்கறா போல எங்கு கேட்டாலும் ஆகாது. இங்குத்தான் விசேஷமா ஸ்ருத பிரகாஷிகை என்றதான் விசேஷ சம்பிரதாயம் இது. இதனுடைய பெருமையை பின்னாடி சொல்றேன். அதனால இங்குதான் நம்மளா நடவுதூர் அம்மாளிடத்துலதான் வந்து அப்புள்ளாரோட கூட, அப்புள்ளார் சுதர்சன சூரியோட கூட இருந்து வடக்கு திருவேதி பிள்ளை நடாதூர் அம்மாளிடத்திலே கேட்டார் ஸ்ரீவாஷி காலக்ஷேபம். அது இதனுடைய விஷயமும் பின்னாடி சொல்ல போறேன். ஆனா இப்படி ஸ்ரீவாஷ்யத்துக்கு என்னும், ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு என்னும், ரகசிய சம்பிரதாயத்துக்கு என்னும், இப்படி நாம் நம்ம தலையாலே கொண்டாடும்படி அது அமைஞ்சிருக்கிறது எதுன்னா, பாஷ்யக்காருடைய சிவாட்சி சிம்மாசனாதிபதிகளான அவளையில் இந்த மூணு பேர், ஆச்சான் புள்ளான், ஆச்சான் நடாதூர் ஆழ்வான் என்கிற இவா, இந்த மூணு பேர் இதுலேயும் அதில் முதலையாண்டான் சிவாட்சி சிம்மாசனாதிபதி என்று பாஷ்யக்கார் பட்டம் கொடுத்திருந்தாரோ இல்லையோ, அவா சம்பிரதாயத்திலேயும் பிரபத்தி உண்டு. அவ பிரபத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டா, பிரபத்தி பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டா. இப்பொழுதும் முதலையாண்டான் பரம்பரையிலே, நேர்பரம்பரையிலே வந்தவர் சிங்கப்பெருமாள் கோயிலே ஆச்சாரிய புருஷாலா எழுந்திருக்கா. அந்த சுவாமி அடியனுக்கு ரொம்ப ரொம்ப சகா, ரொம்ப வேண்டியவர், ரொம்ப 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 பிடிக்கும். அவருக்கும் அடியனை ரொம்ப பிடிக்கும். அவரிடத்துல ஒரு கேட்டேன், அவரிடத்துல சமாசரணம் பண்ணி வச்சு சரணாகதி பண்ணி வைக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டேன். அவர் உண்டுன்னார். அவர் எங்க சம்பிரதாயத்திலே பிரபத்தி உண்டு, சமாசிரயணத்தும் போதே பிரபத்தின்னு பண்ணிடுவோம் என்பதாக சாதிச்சார். அதனால ஸ்ரீவாட்ச சிம்மாதனாதிபதிகள் பரம்பரை வழியில சரணாகதி இன்றளவும் உண்டு. அதுல அந்த சரணாகதியினுடைய சூக்ஷம் எல்லாம் எப்படி ராமானுஜர் உபதேசித்த பிரகாரமே வந்து தேசிகனிடத்திலே வந்து தேசிகன் கீழே வந்து நமக்கு அந்த சரணாகதி பிரயோகம் என்று சொல்லும்படியான இந்த சூக்ஷம் தவறாம இன்றளவும் இன்னைக்கு இருக்கிற நம்ம வடகள ஆச்சாரியால் பர்யந்தம் அனுஷ்டானத்துல இருந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம வடகள சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம். அது இதே சரணாகதியே பண்ணக்கூடாது என்று சரணாகதியை மட்டும் விட்டுட்டு மீறி எல்லா பாஷ்யக்காரர் ஆழ்வாருடைய அருளி செயல் ஈடுபாடு சமாசரணத்திலே வேத இதிகாச புராணங்கள்ல எல்லாத்திலையும் ஒன்னுத்தினாலும் குறவில்லாம, ஆனா இருந்தாலும் சரணாகதியை மாத்திரம் விட்டுட்டு சரணாகதி சம்பிரதாயம்னு இன்னைக்கு பேர் கொண்டிருப்பது தென்னாச்சார சம்பிரதாயம். ஆனா அவ சரணாகதி விட்டுட்டான்றதுனாலே அவளிடத்திலே அது விட்டது அவளுக்கு தோஷமாகட்டும், ஆனா அதை கொண்டு நாம் அவளிடத்துல ஒரு விதமானதான மரியாதை குறவும் செய்யக்கூடாது. மகாபாகவத அளவா அழுவார் ஸ்ரீசூக்தியில ஈடுபட்டவா, அர்ச்சாவதாரத்திலே மண்டி இருக்கிறவா, ஆச்சாரிய அபிமானத்தில் இருக்கிறவா, பாஷ்யகார திருவடியிலே அவ்வளவு மண்டி இருக்கிறவா, அவ நம்ம போல எல்லா விதத்தினாலும் மற்ற விதத்திலே ஈடுப சமமானவா. அதனாலே அவ சரணாகதி பண்ணலைன்னு சொன்னா அது அவளுடைய தோஷம், எவ்வளிய நாம் அதை அவளிடத்திலே ஒரு தோஷமா ஆரோபிச்சு பார்க்க முடியாதுன்னு. இதுதான் சுத்த வைஷ்ணவாளுடைய சுத்த வடகலையாருடையதான திருவுள்ளம் இது. அதுதான் இப்போ அடியேன் இப்போ சொன்னவும் சொன்னேன். இப்படி இந்த சம்பிரதாயத்திலே ஒரு பிரிவு வந்ததை காட்டுறேன் இல்லையா, பிரிவு வந்ததை காட்டியாச்சு. இப்போ நம்ம சம்பிரதாயத்திலே நாம் அன்னைக்கு சொன்னபோது அந்த எங்களாழ்வானுடைய பிரபாவத்தை தான் போன வாரம் சொன்னோம். அந்த எங்களாழ்வானுடைய பிரபாவத்தை சொல்ற தனியனை தான் இந்த ஆரம்பத்திலையும் சொன்னேன். ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருஹயதே கிமத பரேண நோஜேன் மமாபியதி சேகர பாரதி நாம் பாவக் கதம் பவிதுமர்ஹதி வாக்விதேய. ரொம்ப வசதியான தனியன் இது எங்களாழ்வான் தனியன். பாஷ்யக்காரர் அபிமான புத்திரராய் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான காட்டி கொடுத்து எல்லாரும் நமக்கு பிறகு பிள்ளானிடத்தே நம்பி இருக்க வேண்டியது, ஆசிரியிக்க வேண்டியது என்று அப்படி பிள்ளான் பாஷ்யக்காரருடைய ஸ்தானத்திலேயே எழுந்தருள் இருந்து மகாபிராஜ்ஞனாய் அதுவும் ஆளவந்தாருடையதான சாட்சாத் வம்ச பரம்பரையிலே வந்தவரான் அப்படின்னாலே ஆளவந்தார் எப்படி மகாபிராஜ்ஞனா இருந்தாரோ அது மாதிரி எழுந்திருந்தார். பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள் அப்படியே பிரவச்சனம் பண்ணக்கூடியவர், அதுதான் பிள்ளானுக்கு ஒரு பெருமை. அதனாலதான் பாஷ்யக்காரர் தான் சாதிக்க வேண்டிய திருவாய்மொழி வியாக்கியானத்தை பிள்ளான் வச்சு சாதிக்க சொன்னார். ஏன்னா தான் எழுதினாலும் பிள்ளான் எழுதினாலும் ஒன்னாத்தான் இருக்க போறது, வேற இல்லையே. அதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ருத பிரகாசிகை என்பதாக ஒரு சூக்ஷம். அவ கேட்டதைத்தான் சொல்லுவா. இப்படி கேட்டதை சொல்றது என்பதே வழக்கமாயிருந்து இதை கேட்டதையே சொல்லி பட்டோலை பண்ணி சுதர்சன சூரி ஸ்ரீபாஷ்யத்தை அப்படியே ஸ்ருத பிரகாசிகைன்னு ஒரு வியாக்கியானமா பின்னாடி கொடுத்துருக்கார். இதை பின்னாடி சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சத்தியான ஆச்சரியமான விஷயம். இப்படி பாஷ்யக்காரருக்கு பின்னாலே புல்லான் புல்லானுக்கு சிஷ்யராக இருந்தவர் விஷ்ணு சித்தர் என்று எங்களாழ்வான்னு பார்த்தோம். அந்த எங்களாழ்வான் என்பவர் திருவள்ளரை க்ஷேத்திரத்தை சேர்ந்தவர் என்றும் பார்த்தோம். அந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்தில் எங்களாழ்வான் எழுந்துருள் இருந்தபோது அவரிடத்திலே வந்து நடாதூர் அம்மாள் என்கிற வரத குரு ஆசிரயிச்சார். இதுதான் இப்பொழுது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். நடாதூர் அம்மாள் என்கிற வரத குரு ஆசிரயிச்சார், எங்களாழ்வானிடத்திலே வந்து ஆசிரயிச்சார். எங்களாழ்வானுக்கு என்ன ஏற்றம்னா, எங்களாழ்வானுடைய ஏற்றத்தை எங்களாழ்வான் தனியனில் பார்க்கறத விட எங்களாழ்வானுடைய ஆச்சாரியருடைய தனியனில் பார்க்கணும். அது முக்கியமாக கவனிக்கணும். இந்த அம்சம் அவ்வளோவா படாது, மனசில் படாது. நாம் ஒரு ஆச்சாரியரை தனியன் சொல்லி அனுசந்தானம் பண்ணுறோம்னா அந்த ஆச்சாரியருடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் சொல்லி தனியன் சொல்லுவாள். அந்த ஆச்சாரியருடைய ஆச்சாரிய தனியனை பற்றி சொல்லுவோம். நாம் இப்போ திருக்குழந்தாண்டவனுடைய தனியனை அனுசந்தானம் பண்ணுறோம்னா திருக்குழந்தாண்டவனை பற்றியும் திருக்குழந்தாண்டவனுக்கு ஏற்பட்ட ஆச்சாரியாளை பற்றியும் அனுசந்தானம் பண்ணி தான் தனியன் இருக்கும். ஆனால் திருக்குறுகை பிரான் பிள்ளான் தனியனில் பிள்ளானுக்கு ஆச்சாரியரான பாஷ்யகார சம்பந்தத்தையும் சொல்லுவா, பிள்ளானுக்கு சிஷ்யரான எங்களாழ்வான் சம்பந்தத்தையும் சொல்லுவா. என்ன ஏத்தம் பாருங்கோ, எங்களாழ்வானுக்கு அவ்வளவு ஏத்தம் இருக்கு. ஒரு ஆச்சாரியருடைய தனியனிலே சிஷ்யனை சொல்லி சொல்லும்படியாக ஆச்சாரியன், எப்படி ஆச்சாரியரை சொல்லி சொல்லும்படியான ஆச்சாரியன் என்பது போக அத்தோட கூட சிஷ்யனை சொல்லி சொல்லும்படியான ஆச்சாரியன்னா அந்த சிஷ்யனுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும் பாருங்க. அதான் அதை எங்களாழ்வான சொல்றது. பிள்ளானுடைய தனியனை அனுசந்தானம் பண்ணச்சே இந்த வைபவம் தெரியும். அநேகமாக எந்த தனியன்லையும் சிஷ்யனை சொல்லி இப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு ஆச்சாரியர் என்று சொல்லுவது அது ரொம்ப அபூர்வம். அது எப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு சிஷ்யனாக இருந்தார் இவர் அப்படின்னு சொல்றது தான் நம்ம ஆச்சாரியாவை கொண்டாடுவோம். விக்யாதோ யரி சார்வபௌம ஜலதே சந்திரோபமத்வேன ஸ்ரீபாஷ்யேண யதன்வயா சுவிதிதா ஸ்ரீ விஷ்ணு சித்தாதய ஸ்ரீ விஷ்ணு சித்தாதய ஸ்ரீ விஷ்ணு சித்தாதய. இது என்ன தனியன் தெரியுமோ இல்லையோ, விஷ்ணு சித்தருக்கு ஆச்சாரியராக இருந்த புல்லான் தனியனில் புல்லானுக்கு சிஷ்யராக இருந்த விஷ்ணு சித்தரை மென்ஷன் பண்ணுறோம். எதுக்காகனா, எப்படி பிள்ளானுக்கு ராமானுஜ சம்பிரதாய ராமானுஜருடைய திருவடியினாலே சம்பந்தத்தினாலே ஏற்றம்னு நாம் கொண்டாடுறோமோ அதே போல இப்படி ஒரு சிஷ்யர் கிடைச்சா சுவாமின்னு சொல்ல முடியா இருக்கு. அந்த மாதிரியான எங்களாழ்வோம் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம சிஷ்யம் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையிலே அந்த மாதிரி ஆச்சாரியால்னா சிஷ்யால்னா அப்படி ஒத்தத்துடைய மகாத்மியத்தையும் நாம் விஞ்சும்படியாக கொண்டாடும்படி இருக்கு. அதுதான் அங்கே விசேஷம். அது எப்படி பாஷ்யக்காரர் கொண்டாடும் போது பிள்ளானை கொண்டாடும் போது ஆஹா எப்பேற்பட்ட நம்ம வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமியும் எந்த ஆளவந்தாருடைய அனுகிரகத்தினால்தான் நான் இன்னைக்கு ஒரு வஸ்துவானேனேன்னு நம்ம ராமானுஜன் நினைச்சுப்பாரோ அதே ராமானுஜன் அந்த ஆளவந்தார் திருமேனி சம்பந்தம் உடைய பிள்ளான்னா உஷத்தின்னு நினைச்சார். அவருடைய ஜானம் அபாரம்னு நினைச்சார். நம் ஸ்ரீசுக்தி போலேயே எடுத்து பேசுறானே பிள்ளான்னு நினைச்சார். அப்படி பிள்ளான சிஷியனாக்கி பிள்ளான் தான் தனக்கு பெரிய ஆச்சாரியன்னா அந்த பிள்ளானுக்கு எப்பேற்பட்ட சிஷ்யன்னு சொன்னா எங்களாழ்வான் சிஷ்யன் விசேஷம்னா அந்த மாதிரி தனியன்னு சொல்லி வச்சிருக்கா. அதை பாருங்க, அப்படியாக்கும் எங்களாழ்வான். இந்த எங்களாழ்வானுக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். இவர் அப்படியே பாஷ்யக்காரிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் கேட்டா போல இருக்குமாம், எங்களாழ்வானிடத்திலே காலக்ஷேபம் கேட்டா. அப்படியே பாஷ்யக்கார சாதிச்சுட்டு அப்படியே புல்லான் சாதிப்பார். அவளுக்கு அவ்வளவு ஞானம், அவ்வளவு மேதை, அவ்வளவு மெமரிப்பவர். அதை புல்லான் சாதிச்சுட்டு அப்படியே சாதிப்பார் எங்களாழ்வான். அதனால எங்களாழ்வானிடத்துல தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் இப்போ எல்லா பெரியவாளும் நினைக்கும்படியே அவர் எங்களாழ்வான் எழுதியிருந்தார். அவர் விசேஷமாக அந்த விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது விஷ்ணு சித்தியம்னு பேர். ரொம்ப விசேஷமான வியாக்கியானம் அது விஷ்ணு புராணத்துக்கு. பராசர பிரம்மரிஷன் இடத்துல நம்ம பெரியவாள் எல்லாருக்கும் வசத்தியான ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட புராண ரத்னமாக இருப்பதனாலே எல்லா புராணங்களும் வசதியாக இருந்தாலும் விஷ்ணு புராணத்துக்கு ஈடாகாது என்று நம்ம ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் அது. அப்படியே பரிசுத்தமான வைஷ்ணவ மகாத்மியத்தை சொல்லக்கூடியது பாரமய காந்தியம்னா வடிச்செடுத்த பாரமய காந்தியம் விஷ்ணு புராணம் தான். அதுவும் விஷ்ணு புராணத்திலே பராசர பிரம்மரிஷிக்கு இருக்கிற பெருமை என்ன அப்படின்னா அப்படியே தத்துவங்கள் எல்லாம் பிரத்யக்ஷமாக தத்தேனயசிதஜிதீஸ்வர தத்வபாவ போக அபவர்க ததுபாய கதீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. நமக்கெல்லாம் இப்போ மாசி அமாவாசை போச்சு. மாசி அமாவாசை அன்னைக்கு தர்ம சங்கிரகிச்சா விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மாசி அமாவாசைக்கு அன்னைக்கு தர்மம் சங்கரிக்கிச்சா என்ன விசேஷம்னு நமக்கு என்ன தெரியும்? சாஸ்திரம் சொல்றது அது எவ்வளவு விசேஷம்னு, ஒரு வருஷம் இல்ல 6 மாசத்துக்காவது அந்த தர்பத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றது. மற்ற நாள்லாம் கிரகிச்சா அவ்வளவு வேல்யூ இல்லை. ஆவணி அமாவாசை இன்னைக்கு கிரகிச்சா 1 வருஷத்துக்கு தர்பத்துக்கு வேல்யூ இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னா தானே தெரியுது. அமாவாசை இன்னைக்கு பித்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பசி தாகமா போறது தப்பிக்கணும்னு சொல்றது, சாஸ்திரம் சொன்னா தானே தெரியுது. ஆனா நாம எல்லாம் சாஸ்திரத்தை பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத பராசர பிரம்மர்ஷி அப்படின்னா நேரம் பார்த்து தெரிஞ்சுப்பார், அதான் அங்க விஷயம். அமாவாசை வந்துருத்தோன்னா அவ்வளோதான், பிதர்களுக்கெல்லாம் பிசி எடுத்துரும் அப்படியே பசி எடுத்துரும்னு நேரம் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி தான் இந்த கர்மாவை பண்ணால் இந்த புண்ணியம் வருதுன்னு புண்ணியத்தை நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கிறார், என்ன மோட்சம் வருது என்ன ஸ்வர்க்கம் வருதுன்றத நேரம் பார்த்து தெரிஞ்சுட்டாராம். இதே மாதிரி தத்துவத்தையும் அதனால் தத்துவத்திரயத்தையும் நேரம் பார்த்து தெரிஞ்சுட்டு நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்தார் பராசர பிரம்மர்ஷின்னு ஆளவந்தார் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே சாதிக்கிறார். அதான் இந்த ஸ்லோகம், தத்தே நயச்சித்து அச்சித்து ஈஸ்வர சத் ஸ்வபாவ போக அபவர்க தூபாய கதீருதார சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அதனால விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் ரொம்ப அவசியமா இருந்தது. எப்படி ஆகும் விஷ்ணு புராணம் 6000 ஸ்லோகம். அதே மாதிரி இந்த 6000 ஸ்லோகம் அளவுக்கு திருவாயு மொழிக்கு வியாக்கியானம் பண்ணி 6000 படின்னு பேர் வாங்கின பகவத் விஷயத்தை சாதிச்சார் புள்ளான். அவருடைய சிஷியராக இருக்கிற எங்களாழ்வான் அதே போல 6000 ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு ஜெயத்தியம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணேன். நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அவசியமான புஸ்தகம் இது, விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் வேணும்னு சாதிச்சார். ஆக இப்படி கிரந்தகர்த்தாவாக இருந்து பெரிய ஆச்சாரியராக இருந்து அதுவும் விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்திலே அவரை போல இல்லை என்று சொல்லும்படியாக எங்களாழ்வான் திருவள்ளரையில் எழுந்தருளியிருந்தார். புண்டரீகாட்சர் என்பதாக திருநாமம். அந்த எங்களாழ்வானுக்கு சிஷ்யராக பின்னால் நடாதுரம்மாள் ஆச்சரியமாக ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சேர்ந்தார் என்பதை மேற்கொண்டு இதெல்லாம் அடுத்த வாரம்தான் இனிமே நமக்கு பிராப்தமாகும்னு சொல்லி இப்போ முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம் முடிஞ்சு விடுதே
Thank you for choosing Reliance. Goodbye.